உங்களுடைய பரிசுத்தமான சத்தியத்தை நாம் ஒருவருக்கு தியானிக்கும்படியாக பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் ஒரு காலத்தையும் நேரத்தையும் ஒரு பரசுரந்தனுக்கு பாக்கியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக கோடாக்கோடி நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றும் கூட நம்முடைய பாடத்திற்கெல்லாம் நம்ம கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே நம்ம சொன்ன பிரகாரமாக இந்த நாட்களிலே, அதாவது குறிப்பிட்ட இந்த நாட்களில் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அவரை பற்றின, அவருடைய பாடுகளை பற்றின, அவருடைய மரணத்தை பற்றி நினைவு கூறுகிற அந்த நாளுக்குள்ளாக நாம் நெருங்கிக் கொண்டிருக்க நாம் நன்கு அறிவோம். அதன்படியாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் அனைத்துமே அதை சம்பந்தப்பட்ட பாடங்களாக இருக்கிறது நாம் தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு கூட நம்ம ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நினைவு கூறுதலை பற்றின ஒரு காரியத்தை நாம் பாடமாக பார்க்கலாம். இந்த பாடமானது நம்ம முதல்ல இரண்டு பகுதிகளாக நம்ம குறிச்சுக்கலாம். ஏன்னா வேதத்துல வந்து இரண்டு ஏற்பாடுகள் சொன்ன, பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. அதாவது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு நிழலாக சொல்லப்பட்டது நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் அதுக்குண்டான பொருட்களாக அங்க எழுதப்பட்டிருக்கு. இப்ப அந்த வகையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தினுடைய ஒரு மைய நபர், ஒரு சென்டர் பர்சன் ஆஃப் த பைபிள் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவரை பற்றின நிழல் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா. அப்ப அவரை பற்றி நிழல் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? ஈசாக்கு. ஆனா நம்ம வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, இப்ப எதை சம்பந்தப்படுத்தி நம்ம வந்து பாடங்கள் பார்த்துட்டு இருக்கோம், பஸ்கா இல்லைங்களா. அப்ப இரண்டு விதமாக இந்த பாடங்களை நம்ம பிரித்துக் கொள்கிறோம். ஒண்ணு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய பாடு மரணத்தை பற்றி நினைவு கூற அந்த நாள் ஒன்று. அது மாத்திரமல்ல, அதுக்கு நிழலாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரிந்த விஷயம் தான். இப்ப பஸ்காவை பத்தி என்ன பண்ணப்படுறோம், ஒரு நிழலாக கூட நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கணும் அந்த வகையில நம்ம இந்த பாடத்திற்கு ஒரு ஆதார வசனம் கூட நம்ம படிச்சிடலாம். அப்போ சொன்னாங்க, பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்துல 5:7 வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்லிட்டு வரும் போது பஸ்காவை குறித்து அங்க சொல்லுகிறது மாத்திரமல்ல, அதுக்கு இணையாக பொருளாக இருக்கக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடு, அவருடைய மரணம், அதை குறித்து கூட அங்க இணையாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தான் பார்க்கிறோம் இந்த அதிகாரம் முழுவதுமா. அப்ப கர்த்தரை பற்றி நினைவு கூற இந்த நாளுக்கு முன்பதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பஸ்கா நினைவு கூறுதல் நாள், கர்த்தரை பற்றி நினைவு கூறுதலின் நாள் என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை பாடங்களை பார்த்தோம், சிம்பிளா வந்து அவரை பற்றி அந்த நாள்ல மாத்திரம் வந்து நம்ம வந்து நினைவு கூறது மாத்திரம் இல்ல, அவர் பட்ட அந்த பாடுகள், இந்த உலகத்துல அவர் பட்ட பாடுகள், மாம்சத்துல அவர் பட்ட பாடுகள், அவர் சென்று போன அந்த கடுமையான சோதனையான வழிகள், அதையும் தாண்டி அவருடைய மரணம், இதை பற்றி நினைவு கூறுதான் பார்க்கும். அநேகமாக உலக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க எப்ப அதிகமா நினைவு கூறுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, December 25 என்னதுங்க, கிறிஸ்துமஸ், அதாவது எக்ஸ்மஸ் இல்லையா, ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பு. அப்புறம் இப்ப கடந்து போச்சு, ஈஸ்டர் சண்டே சொல்றோம். அப்ப ஏசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல், குட் ஃப்ரைடே இடையில கொடுக்குறாங்க. அப்ப ஏசு கிருஷ்ணனுடைய மரணம் பத்தி. ஆனா பிரதானமாக கிறிஸ்தவர்களாகிய அவங்களுக்கு, ஏன் பழைய கிறிஸ்தவர்கள் நமக்கு கூட எப்படிதான் இருந்துச்சுங்க, அந்த ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பு மிகப்பெரிய ஒரு பண்டிகை இருந்தது. அதே போல அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய பண்டிகை தான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த தாற்பயம், அதுக்குள்ள இருந்த உட்பொருள் என்ன அப்படிங்கறது நமக்கு முழுமையாக நமக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா சத்தியம் தெரியாத ஒரு காலத்துல இருந்தோம். அப்ப உயிர் தெழுதல் மற்றும் அவருடைய பிறப்பு வந்து மிக முக்கியமான இருக்கிற காலகட்டத்தில். ஆனா இங்க கர்த்தர் அவரை வந்து நியமித்த ஒரு பிரதானமான முக்கியமான கட்டளை என்ன, அதை மட்டும் நம்ம கவனிச்சு பார்க்கும் போது, என்னுடைய பிறப்பை நீங்க என்ன பண்ணுங்க, பிரஸ்தாவப்படுத்துங்க, என்னுடைய பிறப்பை வந்து சுவிசேஷமா அறிவிங்க அப்படி சொன்னாரா இல்ல. ஆனா மாறாக என்ன சொல்றாங்க, என்னதான் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள, அந்த யூத ஜனங்களுக்குள்ள அவர் வந்து அநேக விஷயங்களை அவர் சொல்லி வச்சாலும் கூட, தனக்கு பிரியமானவர்கள் தன்னால் நியமிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு கூட்டத்தார தனியா கூட்டிட்டு வந்து அங்க ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, என்னை பற்றி, அது என்னுடைய பாடுகளை பற்றி, என்னுடைய மரணத்தை பற்றி நீங்க என்ன பண்ணுங்க, இதை நினைவு கூர்ந்து வையுங்க சொல்ற. அப்ப ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்றோம், அதையா நினைவு கூறுறோம் இல்லைங்களா. அப்ப இது ஒரு பழைய கான்செப்ட், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இயரும் குறிப்பிட்ட நாள்ல நம்முடைய மூத்த பிரதர் சொல்ற அந்த குறிப்பிட்ட நாள்ல நம்ம இந்த நினைவு கூறுதல் பற்றின காரியங்களை என்ன பண்றோம், ரொம்ப பயபக்தியாய் ரொம்ப பரிசுத்தமா என்ன பண்றோம், இங்க ஒரே கூட்டமா வந்து அதை நினைவு கூறுறோம். சில பேர் வந்து ரொம்ப துக்கமாய் என்ன பண்றோம், நினைவு கூறும். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, அனுதினமும் என்ன பண்ணணும், நினைவு கூறும் சொல்லி. இது யார் சொல்றாருன்னா, பாஸ்டர் ரசல் அவங்க சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல, அல்லது மாதத்துக்கு ஒரு முறை இல்ல, அல்லது வாரத்துக்கு ஒரு முறை, நீங்க இப்ப கம்யூன் இல்ல அவங்க சிசைல பண்றாங்களா, அந்த மாதிரி கிடையாது. நீங்க அனுதினமும் நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து செய்யுங்க சொல்லி அங்க சொல்றதா பாக்கணும். அப்ப அனுதினமும் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னா, காலையில எழுந்த உடனே நீங்க முதல் காரியம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா, உங்களுடைய பெட்ல உட்காந்துக்கிட்ட நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், காஃபி கொடுக்குன்னா பல் தேக்கணும் இல்லையா, ஒண்ணும் பண்ண வேணும், உங்க பெட்ல உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இரண்டு விஷயங்களை நீங்க ஞாபகப்படுத்திக்க. ஒண்ணு, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எனக்காக என்ன பண்ணிருக்காரு, என்னுடைய மீட்பர், எனக்காக பாடுகளை பட்டிருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்காக அவர் மரித்தும் போயிருக்கிறார், அவரை பற்றின அந்த மரணத்தை பற்றி நீங்க நினைவு கூறுங்க. ஒண்ணு, அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய மரணத்தை கூட நீங்க பண்ணுங்க, நீங்கள் நினைவு கூறுங்க சொல்லி அங்க இரண்டு விதமான காரியத்தை வந்து நம்முடைய பிரதர் ரசல் அங்க முன்னதாக பார்க்கிறோம். பிரியமான, நினைவு கூறுதல் நாள் இது வந்து ஒரு பொருளாக நமக்கு நியமிக்கப்பட்ட காரியம். ஆனா சில விஷயங்கள் வந்து நினைவு கூறுதல் நாள் பற்றி நம்ம சில விஷயங்கள் இன்னும் தெளிவா அறிஞ்சுக்கணும்னா, நம்ம எங்க போயிடணும் அப்படின்னா, ஏற்கனவே தேவனுடைய திட்டத்தின்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள், அந்த ஒரு முறைமை, அந்த நியமனத்துக்கு போகணும். அதாவது பாஸ்காவுக்கு நம்ம கொஞ்சம் கடந்து போகணும். அப்ப நினைவு கூறுதல் நாள் பாஸ்கா ரெண்டும் வந்து சம்பந்தப்பட்ட காரியமா, ரெண்டும் இணையான காரியமா, ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். பிரியமானவர்களே, ஒரு பகுதியில் பார்க்கும்போது இணையான காரியம் தான். ரசல் பிரதர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அது கூட சொல்றாரு. ரெண்டு விஷயங்களுக்கு என்ன இருக்குங்க, வித்தியாசம் இருக்கு. அங்க இஸ்ரேல் ஜனங்கள் பாஸ்கால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை அடிச்சாங்க, குறிப்பிட்ட நாள் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் குடும்பமாக சேர்ந்து உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆட்டு வந்து நெருப்புனால சுட்டு, கசப்பான கீரைய, அதே போல புளிப்புள்ளாத அப்பம், கையில தடி, இடுப்புல கச்சை, காலில் பாதரட்சி போட்டுட்டு, ஏதோ சம்திங், ஏதோ இங்க ஒரு ஒரு பெரிய ஒரு டிராவல் போற மாதிரி ரெடி ஆகிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு காரியத்தை பண்ணினாங்க. ஆனா இங்க நினைவு கூறுதல் நாள் பற்றி கர்த்தர் சொல்லும் போது அந்த கூட என்ன பண்றாங்க, கர்த்தத்தினுடைய சீஷர்கள் 12 பேர் மத்தியில் அவர் உட்கார்ந்து சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லி அந்த காரியத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம். ஆனா இதுல என்னன்னா, சில விஷயங்கள் வந்து வித்தியாசப்படுகின்ற, அதாவது என்ன சொல்றான்னா, அங்க இருக்கிற மன நிலைமைகள் வந்து அங்க வித்தியாசப்படுதுன்னு சொல்றாங்க. என்ன நிலைமையில அவங்க இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெளிவா தெரியும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அந்த பாஸ்கா பண்டிகை எப்படிப்பட்ட பண்டிகை, ரொம்ப சந்தோஷமான பண்டிகை, மிக மிக சந்தோஷமான பண்டிகை. அதுக்கு நமக்கு வந்து நம்ம பின்பாக நம்ம வசனம் படிக்க போறோம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்துல இருந்து, அந்த அடிமைத்தனத்துல இருந்து என்ன பண்றாங்க, விடுதலை பெற்றுக் கொண்டு அவங்க வெளியே வராங்க, சரிங்களா. ஆனா இங்க சந்தோஷத்தை நினைவு கூறும் நாளாக அந்த பாஸ்கா வந்து அங்க கொண்டாடுறதா பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து நினைவு கூறுதல் நாள், நம்முடைய கர்த்தரை பற்றிய நினைவு கூறுதல் நாள் எப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்க்கும்போது, என்ன தெளிவா சொல்ல போனா, செவ்வாய்க்கிழமை சப்ஜெக்ட் கேட்டிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும். பிரியமானவர்களை, நீங்க எடுத்துக்கொள்கிற அந்த பாத்திரம் என்னதுங்க, ரெண்டு பகுதியை சார்ந்தது. முதல் பகுதி பாடுகள் மற்றும் மரணத்தை நினைவு கூறிய காரியங்கள் நம்ம சொல்லி பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது நினைவு கூறுதல் நாள்ல இந்த 12 அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு, அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா இல்ல, அங்க துக்கமாக அவங்க இருந்தாங்க கூட பாக்குறோம். இது அங்க ரசல் அவங்க சொல்றாரு, ஒரு சின்ன ஒரு வித்தியாசங்களை அவர் சொல்றாரு. அங்க ஜனங்கள் விடுதலை பெற்று போறதற்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, இங்க தன்னுடைய போதகரை, தன்னுடைய ஆண்டவரை அவங்க தெரிந்து கொள்றதுக்கு என்ன பண்றது, ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை, மனவேதனையான சூழ்நிலை அங்க இருக்கிறதா கூட நம்ம பார்க்கும். அப்ப ஒரே நாள்ல தான் இந்த இரண்டு காரியம் அங்க நடக்கிறதா நமக்கு தெரியும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூறுதல் நாள் அந்த மேல் வீட்டாரில் நடக்கும் போது, அதே நாள்ல தான் என்ன நடக்குதுங்க, பஸ்காவும் நடக்கிறதா கூட. ஒரு சகோதரர் நமக்கு ஒரு காரியத்தை அவர் சொன்னார், இப்ப ஞாபகம் வருது, என்னன்னா, அங்க இருக்கிற அந்த யூதய, அந்த இஸ்ரேல் யூதய தேசத்தை முழுவதுமாக ரொம்ப சந்தோஷமான காரியங்கள், அந்த பாஸ்காவை பற்றி நினைவு கூர்ந்து என்ன பண்றாங்க, அங்க ரொம்ப சந்தோஷமாக தங்கள குடும்பத்தோட வந்து என்ன பண்றாங்க, கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல மேல்நிலைத்தரையில அங்கிருந்து தனிப்பட்டவர்களாக, பிரிந்து போனவர்களாக என்ன பண்றாங்க, கர்த்தரும் அவரை அவருடைய ஃபீஷர்ல என்ன பண்றாங்க, அந்த மேல் வீட்டில் ரொம்ப துக்கமாக, ரொம்ப வேதனையோடு, ஒரு அமைதியான சூழ்நிலையில வந்து வித்தியாசமாக வந்து அவங்க வந்து அந்த ஒரு காரியத்தை இவங்க பண்றதா கூட நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் வேணா நம்ம படிக்கலாம். பெரியமானவர்களை, நினைவு கூறுதலின் நாள் பற்றி, கிறிஸ்துவனுடைய மரண நாளுக்கு முந்தைய நாள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறதா பார்க்கிறோம். ஆனா இஸ்ரேல் இருக்கிறது மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நாள் கூட நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 105 வசனங்கள் 37-38 படிக்கலாம். 105 சங்கீதம் 37-38. இங்க பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்தை விட்டு போகும்போது எப்படி வெள்ளியோடும் பொண்ணோடும் வந்து அவங்க புறப்பட்டு போனார்கள் பார்க்கிறோம். அப்ப எகிப்தியர்கள் வந்து இவங்களா அடிமைப்படுத்திருந்த எகிப்தியர்கள் வந்து இவங்க பயந்ததுனால இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா அந்த அடிமைத்தன வீடாக எகிப்தில இருந்து அடிமைத்தனத்தில இருந்து அவங்க வெளியே போனாங்கன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா இதே நேரத்துல இங்க கர்த்தருடைய அந்த பஸ்கால கர்த்தருடைய பந்தியில இவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இதோ உங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு உடன்படிக்கை தரேன். ஆல்ரெடி வந்து ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை தந்துட்டார். என்னதுங்க, ஈசாக்கு யாக்கோபு அதாவது இஸ்ரேல் என்னுடைய சொந்த ஜனம் சொல்லி அவர் தெரிந்துகிட்டார். ஆனா ஒரு கட்டத்துல அந்த சொந்த ஜனம் தேவனுடைய ஜனம் எங்க போய் அடிமைப்படுத்துங்க, எகிப்துல பார்வோனுக்கிளாக அங்க அடிமைத்தனம் பண்ணப்பட்டதுன்னு பார்க்கும். இருந்த போதிலும் கர்த்தர் தேவன் வந்து ஆபிரகாமுக்கு செய்து கொடுத்த அந்த வாக்குத்தத்தின்படி இவங்க என்ன பண்றார், அந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கூட்டிட்டு வரதா பார்க்கும். ஆனா கர்த்தர் இங்க சொல்றது என்னன்னா, அந்த பழைய உடன்படிக்கை கிடையாது சொல்ற, இங்க அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்காக கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இது பழைய உடன்படிக்கை இல்ல, ஒரு சாதாரண உடன்படிக்கை இல்ல, இது புது உடன்படிக்கை சொல்லி அங்க சொல்லுகிறதா கூட நான் பார்க்கணும். அவர் பந்தியில இருக்கும் போது இது வந்து இந்த ரத்தம், இந்த ரத்தம் உங்களுக்காக என்ன பண்றது, சிந்தப்படுற ரத்தமா இருக்கு, இது எப்படிப்பட்ட உடன்படிக்கைங்க, ஒரு புதிய உடன்படிக்கை நான் வந்து உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி பார்க்க. அப்ப புதிய உடன்படிக்கை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பின்பாக நம்ம பாடத்துல பார்க்கலாம். அப்ப இங்க பார்க்கும் போது கர்த்தருடைய பந்தியில அவங்க இருக்கும் போது அவங்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 13:21 படிக்கலாம், அதே போல 33 அதே அதிகாரத்துல படிக்கலாம். இங்க வந்து பார்க்கும் போது சீஷர்கள் மாத்திரம் கிடையாது, நம்முடைய கர்த்தர் கூட என்ன பண்றார், ஒரு 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 வேதனையான ஒரு மனநிலை அவர் இருக்கிறதா பார்க்கணும். இவைகளை சொன்ன பின்பு அநேக விஷயங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு அவங்க சொல்றதா பார்க்கணும். ஆவியில கலங்கி அநேக விஷயங்களை திரும்ப அவர் பேசுறார். திரும்ப அந்த அடுத்த வருஷம் படிங்க, இங்க பார்க்கும் போது அநேக இடத்துல சீசர்ல வந்து அவர் என்ன பண்ணாருங்க, அதை சொன்னார், அற்ப விசுவாசிகளே அவர் சொன்னாரு. ஒரு தடவை பேதுரு பார்த்து என்ன பண்ணார், சாத்தானே சொல்றாரு. இப்ப இந்த விதமாக வந்து சீசர்ல அநேக நேரத்துல நேரத்துல கடிந்து கொண்டாலும் கூட இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரிவு உண்டாக போது அந்த சூழ்நிலையில கர்த்தர் தன்னுடைய சீசர்களை பார்த்த சீசர்களே அவர் சொல்லல, என்ன சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைகளையே சொல்லி அங்க சொல்லுறதா பாருங்க. இந்த வார்த்தை இங்கதான் வருது நான் நினைக்கிறேன், வேற எங்க இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் வந்து சொல்லுகிற தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிற ஒரே வார்த்தை, கடைசியா சொல்ற வார்த்தை, என்னுடைய பிள்ளைகளேன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா பாருங்க. அப்ப கர்த்தருக்கு கூட என்ன பண்ணிருக்கீங்க, விட்டு பிரிந்துடுவோம் அந்த ஒரு வேதனை அவங்களுக்கு இருந்தது கூட நான் பார்க்கணும். அப்ப வேதனை சூழ்நிலைகள் மாறுது. திரும்பவும் ஞாபகப்படுத்திங்க, வெளியே வெளியே இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா பாஸ்காவை கொண்டாடிட்டு இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குங்க, கர்த்தருடைய சீசர்களும் ரொம்ப வேதனையோடு கூட அந்த பிரிவு எப்படி இருக்குமோ தெரியாது. இன்னும் கூட சீசர்களுக்கு தெரியல இந்த வசனங்கள், அவர் வசனம் வார்த்தைகளை பேசும்போது சீசர்கள் அவருக்கு தெரியல. அப்ப இன்னும் கூட நம்ம வசனங்களை கொஞ்சம் ஆழமா படிக்க போனா, யோவான் 16 நீங்க எடுத்துக்கோங்க, வசனம் 16:17 படிக்கலாம். இங்க பாக்கும்போது நான் என்ன என்னுடைய பிதாவை எடுத்துக்கு நானே போறேன், கொஞ்ச காலத்துல நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க சொல்றேன். அப்ப நானும் நீங்க என்ன பண்ணிருக்கோம், பிரிஞ்சிருப்போம் சொல்றேன். அந்த பிரிவை குறித்து அங்க சொல்றாரு, தொடர்ந்து படிங்க. அப்ப அநேக நேரத்துல சீஷர்களுக்கு வந்து அநேக வார்த்தைகள் மூலம் கர்த்தர் சொல்லும் போது கூட அவங்க வந்து புரிஞ்சுக்கல. அப்ப சில அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சு காமிச்சாரு, அதுலயும் கூட அவங்க புரிஞ்சுக்கல. உண்மைகளை பேசினாரு, அதுலயும் புரிஞ்சுக்கல. அப்ப தெளிவான சிந்தையில இருக்கிற அந்த நேரத்துல கூட புரிஞ்சுக்காத இந்த சீஷர்கள் இப்ப எப்படி இருக்காங்க, ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இப்ப கர்த்தர் பேசுகிற வார்த்தை முற்றிலுமாக என்ன பண்றதுல இவங்களுக்கு புரியுறதா இல்ல. அதனால கர்த்தர் என்ன சொல்றாங்க, விஷயங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது 25 பார்க்கும்போது இவைகளை நான் எப்படிதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உவமைகளா நான் உங்களுடனே பேசுகிறேன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்கிறோம். பிரியமானவர் தொடர்ந்து 28 படிங்க. இங்க பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாவே சொல்றாரு, நான் பிதாவிடத்துல வந்த பிதாவிட்ட போறேன், இங்க ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாரு, இந்த உலகத்தை விட்டு நான் என்ன பண்றேன் போகிறேன். அப்ப இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க யாருங்க சீசர்கள், அதுதான் சொல்றாங்க. ஏற்கனவே இது வரைக்கும் ஊமைகளா பேசிட்டு இருந்த கர்த்தர் இப்ப கொஞ்சம் தெளிவா பேசுறாரு, கொஞ்சம் ஓபனா பேசும் போது இப்ப அந்த சீசர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த வசனம் படிங்க. இப்ப சீசர்களுக்கு அங்க புரிஞ்சுக்கிட்டா பாக்குறோம், இப்ப நீங்க வந்து என்ன பண்றது, நீங்க ஊமைகளா பேசல, நீங்க எக்ஸாம்பிள்ஸா பேசல, எக்ஸாம்பிள்ஸா பேசல, நீங்க எப்படி இருக்கீங்க, இப்ப வெளிப்படையா நீங்க பேசுறீங்க சொல்லி அவங்க அவங்க புரிஞ்சுக்கிறதா கூட பார்க்கிறோம் பெரியமானவர். அப்ப இந்த விதத்துல பார்க்கும் போது பாஸ்கா மற்றும் நினைவு கூறுதல் நாள் இந்த என்னன்னு பார்க்கும் போது அங்க மிகவும் சந்தோஷமாக களி கூர்ந்து என்ன பண்றாங்க அந்த அந்த காரியத்தை வந்து ஒரு விசேஷமாக வந்து செய்யறாங்க. ஆனா இங்க நம்ம பார்க்கும் போது கட்டுடைய பந்தி இப்ப இங்க எப்படி இருக்குன்னா மிக துக்கமாக வேதனையான ஒரு சூழ்நிலையில இருக்கதா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இரண்டு காரியத்திற்கு உண்டான இன்னும் ஆழமான சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். முதல்ல நம்ம பாஸ்காவை எடுத்துக்கலாம். பாஸ்காவை பற்றி நம்ம பார்க்கும்போது பாஸ்கால வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு நம்மளால தெரியும். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக ஒரு வயது நிரம்பின ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டாங்க அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னு பாக்குறோம். அப்புறம் அதே போல அவங்க சாப்பிடும் போது என்னென்ன அவங்க உணவு வகைகளை சேர்த்துக்கிட்டாங்க அவங்க கசப்பான கீரையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணிட்டாங்க அதை வெட்டி அவங்க ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசினாங்க. அப்புறம் அந்த ஆட்டு இறைச்சி நெருப்பினால சுட்டு கசப்பான கீரை மற்றும் புளிப்புள்ளாத அப்பத்தோடு கூட என்ன பண்ணாங்க சாப்பிட்டாங்க. அப்ப எந்த நிலையில அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் காலில் பாதரட்சை மற்றும் இடுப்புல அவங்க அரை கச்சையை கட்டி இருந்தாங்க. கையில வந்து தடியோடு கூட வந்து அந்த உணவை வந்து சாப்பிட்டாங்க கூட நம்ம பார்க்கிறோம் பிரிமாறது. இப்ப இதுல என்ன நிழலாக இருக்கிற காரியம் நமக்கு ஏற்கனவே பல பாடங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப எகிப்து அப்படிங்கிற தேசம் எதை குறித்துதான் நம்ம சொல்லப்படுது நிழலா இந்த உலகத்தை குறித்து அங்க சொல்லுகிறதா கூட நம்ம பார்க்கும். அப்ப உலகம் எகிப்து சொல்லலாம். அதே போல அந்த எகிப்தை அரசாண்ட அந்த அரசன் பார்வோன் சாத்தானே அந்த குறிக்கிறதா இருக்கும். சில பேர் புதுசா வந்திருக்கிறதுனால ஒவ்வொரு வேர்ட நான் சொல்றேன் வேற ஒண்ணு இல்லை. அப்ப எகிப்து உலகத்தை குறிக்குது. பார்வோன் வந்து இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு உள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிற சாத்தானே இங்க குறிக்கிறதா இருக்கு. அதே போல இந்த இஸ்ரேல் ஜனம் யாரை குறிக்கிறதா கிறிஸ்தவங்களை மாத்திரமா அவருக்கு இஸ்ரேலர்களா உலக ஜனம் சொல்லாம. அப்ப இஸ்ரேலர் வந்து ஒட்டுமொத்த உலக ஜனத்தை அங்க குறிக்கிறதா இருக்கு. அதுல வந்து அவிக்குரிய இஸ்ரேலர் யார் அப்படின்னு சொல்லும் போது யார சொல்லலாம் முதற் பேரானவர்கள் எதுக்காக அந்த ஆடு வெட்டப்படுச்சோ அந்த ஆட்டின் ரத்தம் எதுக்காக நிலைக்காலில் போட்ட பூசப்பட்டுச்சோ யாருக்காக பூசப்படுச்சோ அப்படின்னு பார்க்கும்போது கலைச்சன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணிச்சுங்க அந்த ரத்தம் பூசப்பட்டதுன்னு கூட பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலருக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது புளிப்பில்லாத அப்பம் கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒவ்வொன்றாக வந்து இந்த ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம பார்க்கும் போது தலைச்சன் பிள்ளைகள் யாரை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வசனம் நீ குறித்து வச்சுக்க நமக்கு தெரிந்த வசனம் தான் எபிரேயர் 12:23 வசனம் பார்க்கும் போது பரலோகத்திலே பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வ சங்கம் சொல்லி அங்க வசனம் சொல்லுகிறதா பார்க்கும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அப்ப முதற் பேரானவர்களை குறித்து அங்க சொல்லுகிறதா பார்க்கும். உண்மையாகவே கிறிஸ்துவ மண்டலத்திலிருந்து இந்த உலக ஜனத்தின் மத்தியில இருந்து உண்மையான செவியை சாய்த்து சத்தியத்திற்கு செவியை சாய்த்து தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து முதன் முதல்ல வந்தவங்க அது மாத்திரமல்ல தேவனுடைய பார்வையில வெரி ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்லியா என்ன பண்றது ரொம்ப புதுசா வந்து அங்கீகரிக்கப்படுறவங்க முழுமையாக அவங்க வந்து அங்கீகரிக்கப்படுறவங்க முதற் பேரானவர்கள் சொல்லி இங்க சொல்லுகிறதா நம்ம பார்த்தோம். அடுத்தது புளிப்பில்லாத அப்பம் சொல்லி பார்க்கும். அப்ப ஏற்கனவே வசனம் படிச்ச 1 Corinthians 5 அது 8 பார்க்கும் போது புளிப்புள்ள அப்பம் என்ன அப்படிங்கறத என்ன சொல்லலாம் புளிப்பு எதை குறிக்கும் பாவம் அங்க சொல்றோம் துர்க்குணம் சொல்றோம் பொல்லாப்பு சொல்றோம். அப்ப புளிப்பில்லாத அப்பம் 8 படிங்க சார் 1 Corinthians 5 இங்க பார்க்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பண்டிகை எப்படி நாம ஆசரிக்கணும் அப்படின்னு பார்க்கும் போது எப்படிங்க எந்த ஒரு துர்க்கணம் அங்க இருக்கக்கூடாது பொல்லாப்பு இருக்கக்கூடாது அதற்கு மாறாக எப்படி இருக்கணும் அங்க உண்மை இருக்கணும் ரொம்ப பரிசுத்தம் இருக்கணும் சொல்லி அங்க சொல்கிறத பார்த்தோம். உண்மை இருக்கணும் துப்புரவு இருக்கிற வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த விஷயங்களோடு கூட வந்து நம்ம இந்த பண்டிகையை வந்து ரொம்ப பரிசுத்தமாய் சந்தோஷமாய் ஆசிரிக்க கடவோம் சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்த்தோம். புளிப்புள்ளாத அப்பவும் நமக்கு தெளிவா அங்க தெரிஞ்சிருச்சு. அடுத்தது கசப்பான கீரை எதை குறிக்குது இப்ப கசப்பான அனுபவங்கள் அநேக உலகத்தில் இருக்கும்போது கூட நம்ம கசப்பான அனுபவங்கள் இருந்துச்சு அப்படியா. இதே இஸ்ரேல் ஜனங்கள் இதே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற முதற் பேரானவர்கள் அங்க அடிமைத்தனத்துல இருக்கும்போது கூட அவங்களுக்கு என்ன அனுபவம் தான் இருந்துச்சுங்களா கசப்பான அனுபவங்கள் தான் இருந்துச்சு. ஆனா அது மாத்திரம் போதாது நீங்க வந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க என்னதான் சாப்பிடணும் இது எல்லா இஸ்ரேல் கிடையாது அங்க இருக்கிற முதற் பேரானவர்களுக்கு மாத்திரம் என்ன சொல்றாருங்க கசப்பான கீரையை நீங்க சாப்பிடணும் சொல்லி அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னு தெளிவா நம்ம பார்க்க போனா தேவனுடைய திட்டத்திற்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு நேருகிட எல்லா சோதனை சொல்றோம் எல்லா வேதனையும் நீங்கள் கடந்து போகிற பாடுகள், அநேகமாக வெளியே இருக்கும்போது நிறைய பாடுகள் போட்டுக்கலாம் இல்லைங்களா, சாப்பாடு வழி இல்லாமல் இருந்திருக்கலாம், பசியா இருந்திருக்கலாம், காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், மற்ற எல்லா விஷயங்கள் இருந்திருக்கலாம், மன ரீதியில நம்ம வேதனைப்பட்டிருந்திருக்கலாம், உடல் ரீதியில வேதனைப்பட்டிருந்திருக்கலாம், ஆனா பெரியமானால் அது தேவனுடைய பார்வையில ஒரு வேதனை அல்ல. ஏன்னா மற்ற எல்லா ஜனங்களும் அந்த பாரியத்தை என்ன பண்றாங்க, அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா நீங்க தேவனுடைய திட்டத்திற்குள்ள வந்ததுக்கு அப்புறம், சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம், சத்தியத்தின் நிமித்தமாக படுகிற பாடுகள், ஏற்றுக்கொள்கிற துன்பங்கள், சகிக்கிற அந்த காரியங்கள் வந்து நமக்கு துக்கமாக உண்மையான பாடுகளாக, கசப்பான அனுபவங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கூட நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர். அப்ப இந்த கசப்பான கீரை நமக்காக எப்படி இருக்குங்களா, கசப்பான அனுபவங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப கசப்பான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறதா? அதேமாக உலக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு எப்படி இருக்குங்க, சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்படி இல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்னதான் கிடைக்குமா, பாடுகள் துக்கங்கள் தான் கிடைக்கும். அதனாலதான் வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, தேவனுடைய சித்தத்திற்கு அல்லது அவருக்கு ஏற்ற பிரகாரமாக நடந்து கொள்ள மனதா இருக்கிற யாவருக்கும் சொல்லி சொல்றாங்க. அப்ப தேவனுடைய சித்தத்திற்கு அவருடைய விஷயங்களுக்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்ள மனதா இருக்கிற யாவருக்கும் என்ன பண்ணுங்க, அங்க துன்பம் வரும் சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப நீங்க நடக்க வேண்டாம், ஆனா உள்ள வந்த உடனே தேவனுக்கு ஏற்ற துன்பத்தை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்னாகும், துன்பம் ஆரம்பிக்கும் பார்க்கும். அப்ப இந்த துன்பத்துல நம்ம நிற்கும். இப்ப அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்குன்னு பாக்குறோம். அப்ப இந்த கசப்பான கீரை, கசப்பான அனுபவங்களை குறித்து சொல்லதான் பாக்கும். ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கசப்பான கீரை என்ன தெரியுங்களா, ஏற்கனவே பட்ட அந்த அனுபவங்கள், அந்த ஒரு கசப்பான அனுபவங்கள்ல இருந்து இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், வெளியே வந்திருக்கிறேன். பிரியமா அது கூட நமக்கு ஒரு பாயிண்ட் தான். ஏற்கனவே நம்ம பட்ட பாடுகள் என்னதுங்க, என்ன சொல்லலாம், ஏற்கனவே நம்ம பட்டு வந்த பாடுகள் என்னதுங்க, சார் இன்னும் வேற மாதிரி கேள்வி கேட்கலாம், இப்ப இப்ப இனி நம்ம படப்போகிற சந்தோஷம் என்ன, நம்ம கிடைக்க போற சந்தோஷம் என்ன, அழியாமை சரிங்களா, சரியான பாயிண்ட் எடுத்துக்கலாம், அறியாமை. அப்ப ஏற்கனவே கிடைக்க நமக்கு கிடைத்த அந்த பாடுகள் என்னங்க, அவ்வளவுதான் பாவம், அதன் மூலமா வந்த மரணம். எல்லா ஜனங்களும் பாடுபட்டு தான் இருக்கிறாங்க, என்ன பாடுபட்டாலும் கடைசியில் எங்கதான் போய் விழுகிறாங்க, மரணம். அதே போல நாம கூட இருந்தோம், ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம், சத்தியத்தின் நிமித்தமாக நம்ம படுகிற இந்த பாடுகள் என்ன தெரியுங்களா, இந்த பாவத்திலிருந்து விடுதலை நம்ம பெறோம், அதே போல மரணத்திலிருந்து விடுதலை கூட நம்ம என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் சொல்றோம். அப்ப இது நிமித்தமாக இந்த கசப்பான அனுபவங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும், வந்த வழியா கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஏற்கனவே எப்படி இருந்தோம், பாவத்துக்குள்ளாக இருந்தோம், மரணத்துக்குள்ளாக இருந்தோம், ஆனா தேவனுடைய உன்னதமான திட்டத்தின் நிமித்தமாக அவர் சத்தியத்தை நம்ம கொடுத்து, அவருடைய சொந்த குமாரின் ரத்தத்தை வந்து ஈடுபலியாக நம்ம கொடுத்து என்ன பண்ணிட்டார், அந்த பாவம் மற்றும் மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுவதற்கு அவர் சித்தமாயிருக்கிறார், விடுதலை பண்ணுவதற்கு அவர் சித்தமாயிருக்கிறார். அப்ப அந்த பெறப்போகிற அந்த அழியாமை, அந்த நித்திய ஜீவன் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் கூட, திரும்பி பார்க்கும் போது நம்ம எப்படி இருக்கோம், பாடுகள் மற்றும் மரணத்தின் வழியாக நம்ம வந்திருக்கிறோம், அதை கூட நம்ம நினைவு கூறணும். அப்ப இந்த கசப்பான கீரை இது சாப்பிடும். அப்ப கசப்பான கீரை புளிப்பில்லாத ரெண்டையும் என்ன பண்ணாங்க, அவங்க சாப்பிட்டாங்க. எதுக்கு, இருவேறு விதமான ஒரு காரியத்தை அவங்க கொடுக்குறாரு. அப்ப ரெண்டும் டிஃப்ரெண்ட்லி டேஸ்ட், ரொம்ப வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். அப்ப புளிப்பில்லாத புளிக்கிற அப்பம் கூட என்ன பண்ணுவோம், அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட், கொஞ்சம் முகத்தை சுளிக்கி இருக்கும். அப்ப புளிக்காத அப்பம் எப்படி இருக்குங்க, நம்ம நீல் கிரீஸ் பிரெட் வாங்கி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும் போல. அப்ப அந்த பிரெட் இருக்கு, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இங்க என்ன, கசப்பான கீரை கூட நமக்கு இருக்குன்னு பார்ப்போம். அப்ப கசப்பான கீரை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதுக்கு சாப்பிட்டாங்க, அந்த பிரெட் எதுக்கு சாப்பிட்டாங்க, அப்பம் எதுக்காக சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது கூட தேவன் ஒரு காரியத்தை அங்க வச்சிருக்கிறார். கசப்பான கீரை சாப்பிட்ட உடனே என்ன சாப்பிட தோணுங்க, அந்த கசப்பு உணர்வுனால உடனே அந்த கசப்பு நீங்கும்படி அந்த அப்பத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. திரும்பமாக அந்த சுட்ட அந்த ஆட்டு கறியை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அப்ப ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமம் முன்னா விடியற் காலம் முடிவிற்கு முன்பதாக நீங்க என்ன பண்ணிருவாங்க, சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சொல்றாங்க. மீதம் இருக்கிற விஷயத்த என்ன பண்ணுவாங்க, எரிச்சிடணும். அப்ப ஒண்ணும் கூட என்ன, கொஞ்சம் கூட அதுல மீத வைக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்றதா பார்க்க, எந்த நிலையில அவங்க வந்து அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருந்துச்சுக்கலாமா, இடுப்புல கச்சை கட்டி இருந்ததா நம்ம பார்க்கிறோம். அப்ப கச்சை எதை குறிக்குது, எபேசியர் ஆறாம் அதிகாரம் திருப்பிட்டோம் நமக்கு வசனம் தெளிவா தெரியும், கச்சை என்பது சத்தியத்தை எங்க குறிக்கிறதா இருக்கும். அப்ப சத்தியம் என்னும் அந்த கச்சையை, இடை கச்சையை நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க அறையில கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே போல பொருள்ல வந்து சத்தியத்தை நம்ம வந்து அறையில கட்டிக்கிறவர்களாக நம்ம இருக்கும்னு பாக்கிறோம். அப்ப எதுக்காக இந்த சத்தியத்தை வந்து அறையில கட்டிக்கணும், அது ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும். அப்ப கச்சை அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பெல்ட். ஒருவேளை அந்த பெல்ட் இல்லைனா, ஏற்கனவே இந்த பாயிண்ட் நம்ம பேசிருக்கோம், ஒருவேளை பெல்ட் இல்லைனா, ஒரு காலத்துல பெல்ட் இல்லதான், பெல்ட் இல்லாம தான் பேண்ட் போட்டிருந்தோம். ஆனா பெல்ட் இல்லாம பேண்ட் போட ஒண்ணு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை பேண்ட் எனக்கு அன்சைஸா இருந்துச்சுன்னா பெல்ட் இருந்தா தான் நான் தப்பிச்சேன் இல்லையா, இல்லைனா என்னுடைய மானம் போயிடுச்சு. பெரியமானவர்களை இது வந்து நான் விளையாட்டக்க சொல்லல, வசனம் இருக்கு. பாஸ்கரன் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவார், என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க முடியாத தேவன் என்ன பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு வஸ்திரத்தை அங்க உடுத்தி இருக்கிறாங்க. அப்ப வஸ்திரத்தை உடுத்திருக்கிற அந்த வஸ்திரம் திரும்பவுமாக கழுவண்டு விழாதபடிக்கு என்ன பண்றார், தேவன் சத்தியம் என்னும் கச்சையை, அரை கச்சையை என்ன பண்றார், கொடுத்திருக்கிறார். இந்த அரை கச்சையை என்ன பண்ணணும், டைட்டா இழுத்து கட்டணும். இப்ப எங்க போறோம், ஒரு பிரயாணத்துக்காக என்ன பண்றோம், போறோம், ரெடி ஆயிட்டு இருக்கோம். அப்ப சத்தியம் என்னும் அரை கச்சையை மிக டைட்டா என்ன பண்ணணும், அதையா நம்ம கட்டியிருக்கோம். ஒருவேளை அது கட்டாம விட்டுருந்தா ஒண்ணு நமக்கு பாதிப்பு. இன்னொரு விஷயம், தெளிவான விஷயம் எங்க சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும் போது, இங்க சத்தியம் என்னும் மறை கச்சை எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, நம்முடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதே போல இந்த பாதரட்சை எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, அது நம்ம ஆயத்தம் சொல்லி சொல்றோம் பெரியமானவர்கள். அப்ப சத்தியத்தை, சத்தியத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே எல்லா நேரத்திலையும் ஆயத்தமாக இருக்கணும் ரெண்டு விஷயத்துக்கு. ஒண்ணு சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு. அப்ப எப்ப கூப்பிட்டாலும் சரி, எப்ப எந்த நேரத்திலும் கேட்டாலும் சரி, நம்மளோட வாயிலிருந்து உத்தரவு நம்ம கொடுக்கணும். அப்ப சத்தியத்தை நமக்கு தெளிவாக பேசக்கூடிய அந்த தகுதி நமக்கு இருக்கணும். அது எப்படி இருக்கணும், உள்ளத்துல சத்தியம் இருந்துச்சுன்னா வாயில சத்தியம் வரும். அப்ப சத்தியத்திலே வந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கு எப்பவும் எப்பவும் நான் ரெடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஒண்ணு, இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விஷயம், நம்ம சத்தியத்து நிமித்தமாக தான் என்ன பண்ணிருக்கோம், நம்முடைய கர்த்தரையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய ஈடுபொழியை என்ன பண்ணிருக்கோம், பெற்றுக் கொண்டிருக்கோம். பிதாவாகிய தேவன் யார், நம்முடைய அப்பா யார், நம்முடைய அப்பாவுடைய பேரும் என்ன பண்ணிருக்கோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த சத்தியம் தான் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கலாமா, பிதாவுடைய நம்முடைய அப்பா இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அப்ப அதுக்கு எப்பவும் ரெடியா, கன்வென்ஷன் கூட கேட்பாங்க, பலவத்திற்கு போறதுக்கு யாரு புப்பா வந்தா கூட ரெடியா அப்படின்னு கேட்பாங்க, எல்லாரும் கை தூப்பாங்க. பிரியமானவர்களே, அதே போல தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய் சேருவதற்கு எப்பவும் நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படின்றத ஒரு காரியம். இரண்டாவது விஷயம் தெளிவாக சொல்லும் போது, எப்பொழுதும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாதரட்சை ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நீங்க காலில் நீங்க பண்ணுங்க போட்டுக்கோட்டுருங்க. அப்ப இடுப்புல கச்சை வேணும், சத்தியம் வேணும், அதே போல பாதங்கள்ல வந்து ஆயத்தமாகி இந்த பாதரட்சிகள் அங்க வேணும் கூட நம்ம பார்க்கிறோம். அது எபேசியர் 6:15 கூட நீங்க பார்க்கலாம். அப்ப எப்பொழுதும் நம்ம ரெடியா இருக்கணும், தேவனுடையத்துல போய் சேர்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்ப இங்க ரெடியானா தான் அங்க என்ன பண்ண முடியும், ரெடி பண்ணுவார் தேவன், இல்லையா முடியாது. அப்ப அந்த நிலையில ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த நிழலான காரியங்கள் நமக்கு பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அது மாத்திரம் இல்ல, நீங்க என்ன பண்ணிருங்க, கையில தடி அங்க பிடிச்சிட்டு சொல்லி அங்க பார்க்கணும். அப்ப தடி என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க அநேக வசனங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தடி எதை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னா, இவங்க பிரயாணப்பட்டு போகும்போது வழிகள்ல எந்த ஒரு ஆபத்தும் அவங்களுக்கு நேரிடாத படிக்கு தடி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, தடி அவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஒண்ணு, இரண்டாவது தங்களுடைய பிரயாணம் முழுவதுமாக சிறப்பாக இருக்கணும்னா இந்த தடி அவங்க இருக்கணும். ஆனா இதுக்கு அப்படியே நம்ம பொருளா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய கைகள்ல தடி இருக்கா, கச்சை அப்படிங்கிற அரை கச்சைங்கிற அந்த சத்தியம் நம்ம கையில இருக்கு, அந்த பாதரட்சைங்கிற அந்த ஆயத்தம் நம்ம கையில இருக்கு, தடி எதுக்கு அடையாளமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தாவி ஒண்ணு, வாக்குத்த வசனங்கள், அந்த பாயிண்ட் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப சத்தியம் அந்த தடிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்கும் போது, தேவனுடைய உன்னதமான வாக்குத்த வசனங்களை குறித்து அங்க சொல்லுறதா பார்க்கும். அப்ப நமக்கு எதுக்கு தடி, இஸ்ரேல் ஜனங்களும் வனாந்திர பயணமாக போனாங்க, அவங்களுக்கு தடி இருந்துச்சு, நம்ம எந்த பயணம் போறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும், நம்ம ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து போகிறோம் பார்ப்போம். இப்ப ராஜ்யம் எங்க இருக்குங்க, அப்ப நமக்கு இல்லையே இருக்கு, ரைட், ஓகே. ஆனா ராஜ்யம் எதற்கு, ராஜ்யத்திற்கு ஒரு நிழலாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு வேதத்துல பார்க்கும் போது ஒரு வசனம் தெளிவா நம்ம பார்த்தா படிக்க வேண்டாம், மலைகள் வந்து சரிந்து நடுச்சமரத்துல விழுந்து போனாலும். அப்ப மலை என்ன பண்றது, நம்ம ராஜ்யங்களை குறித்து அங்க சொல்றோம், மலைகள்னா ராஜ்யம், மலை அப்படிங்கும் போது நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம், பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தை அங்க குறிக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த மலையில நம்ம என்ன பண்றோம், இப்ப ஏற போறோம் இல்லைங்களா. இப்ப மலையில ஏற போறவங்களுக்கு தடி ரொம்ப அவசியமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அவசியம். நீங்க பார்க்கும்போது அந்த மலையேறு ஏறுகிற அந்த பயிற்சி பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கையில ஒரு தடி வச்சிருப்பாங்க, ஒரு ராட் மாதிரி வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ரொம்ப ஸ்லிப் ஆகிற இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துக்கும் போது அதுக்கு முன்பதாக அந்த தடி தான் போய் நிற்கும், போயிட்டு சரியான இடத்துல அதை ஊந்தி என்ன பண்ணுவாங்க, அந்த அதனுடைய அந்த பேலன்சிங்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே ஏறி போறதா கூட பார்க்கணும். பிரியமானவர்கள், நமக்கு கூட தேவன் வந்து தடி கொடுத்திருக்கிறாரு. எதுக்காக கொடுத்திருக்காருன்னா, நாம் கூட இந்த மலைகளில் ஏறி தேவனுடைய ராஜ்யத்திற்கு அங்க பிரவேசிப்பதற்காக நமக்கு உதவியாக ஊன்றுகோலாக அவன் தடிகளை கொடுத்திருக்கு. அந்த தடி என்ன பார்க்கும்போது, அவங்க சொன்ன மாதிரி இது வந்து யார் என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய உன்னதமான வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லி பார்க்கும். வேதத்துல வசனங்கள்ல வந்து நமக்கு பிரிக்கப்பட்டுருச்சுன்னா அதுல ஒரு வகையை பார்க்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள், உன்னதமான வாக்குத்த வசனங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் பார்க்கணும். பிரியமானவர்கள், அப்ப இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே அப்பம் சாப்பிட்டிருக்கோம், அது கூட என்ன பண்ணுதுங்க, சத்தியம் நம்ம சொல்லப்படுது. அதே போல வந்து என்ன பண்றோம், கசப்பான கீரை, அந்த கசப்பான அனுபவங்களை நம்ம நினைச்சுட்டு என்ன பண்றோம், நம்ம பயணத்தை தொடரும். சத்தியம் என்னும் அரைக்கட்சியை கட்டிட்டு நம்ம என்ன பண்றோம், பயணத்தை தொடரும். ஆயத்தம் என்னும் அந்த பாதரட்சியை போட்டுக்கிட்டு பயணத்தை தொடர்ந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்ப கையில என்ன இருக்கு, கடைசியில தடி இருக்கு. இந்த தடியின் மூலியமாக தேவன் நமக்கு என்ன உணர்த்தினார் அப்படின்னு பார்க்கும் போது, இந்த தடி எதற்கு உதவும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், இது மலை ஏறுகிறவர்களுக்கு உதவுறதா இருக்கிற போல நமக்கு ராஜ்யத்துக்குள்ள ஏறுவதற்கு, ராஜ்யத்தில் பிரவேசத்திற்கு நமக்கு மிக உறுதுணையா இருக்கு. அப்ப மலை ஏறுறவங்களுடைய அந்த மனநிலைமை நான் கூட பார்க்கும், எவ்வளவு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவங்க மேல ஏறுவாங்களா இல்லைங்க, ரொம்ப சிரமப்பட்டு என்ன பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க எடுத்து வச்சு போவாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை கூட, இந்த உலகத்துல இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு. இப்ப நம்முடைய ஓட்டம் எப்படிதான் இருக்குல்ல, சோதனைக்குள்ளான ஒரு ஓட்டம் தான், வேதனையோடு கூட நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்ப ஒவ்வொரு அடிகளையும் நம்ம எடுத்து வைக்கும் போது நமக்கு நேருகிற அந்த பாடுகள் நிமித்தமாக என்னதான் வருதுங்க, நமக்கு உற்சாகம் பிறகுதா? ஒரு வகையில விசுவாசம் அங்க உறுதிப்பட்டால கூட, இன்னொரு வகையில மாம்ச பலவீனத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போறவர்களாக அங்க இருக்கிறோம் பார்க்கிறோம். அப்ப சோர்ந்து போகும் போது எப்படி அந்த மலையேறுறவனுக்கு அந்த ஒரு ஊன்றுகோலாக இருக்குதோ அந்த தடி, அதே போல தேவனுடைய வசனங்கள் இல்ல, தேவனுடைய வாக்குத்த வசனங்கள் என்ன பண்ணுங்க நமக்கு மிக உறுதுணையாக அங்க இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை நீங்களும் ஒருவேளை உங்க வாழ்க்கை பயணத்துல போகும்போது, ஆவிக்கிரி ஜீவ ஒரு ஓட்டத்துல ஓடப்போகுது, ஒருவேளை நீங்க சோர்ந்து போகிறக்கும் போருக்கு இந்த வாக்குத்த வசனம் உங்களை என்ன பண்ணுங்க, உங்களுடைய உற்சாகப்படுத்தும் பார்க்கும். நீங்கள் வேதனை அடைந்திருக்கும் போது இந்த வாக்குத்த வசனங்கள் உங்களுடைய வேதனைகளுக்கு என்ன பண்ணுது, மருந்து போடும். அப்ப சோர்ந்து போகும் போது, வேதனையோடு இருக்கும் போது, பாடுகளை அனுபவிக்கும் போது, அதனால் உண்டான சோர்வுகளை நீக்கி என்ன பண்ண, உற்சாகப்படுத்துது, உங்களை தைரியப்படுத்துது தேவனுடைய வாக்குத்த வசனங்கள். அதுல சில வசனங்கள் கூட நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்கள், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 20:20 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:20, அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை அவர் சொல்லி வச்சுட்டு போனார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப ஜீவன் உங்களுக்கு கிடைக்க போற கடைசி ஒரு வாய்ப்பு, அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக எப்படி இருக்காங்க, நானே வழி அந்த சத்தியம் சொல்றாரு. அப்ப ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு தேவையானது சத்தியம் சொல்றாரு. அப்ப அந்த சத்தியம் பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு தேவையானது வழி, அந்த வழி யாருங்க, நான் தான் சொல்றேன். அதனால அப்போஸ்தல் பவுல் இங்க சொல்றாரு, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அல்லது நமக்கு கிடைக்கப்பட்ட எல்லாவித வாக்குத்த வசனங்கள் யார் மூலமா தான் வந்திருக்குன்னு சொல்றாரு, ஏசு கிறிஸ்து மூலமாக தான் இங்க வந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அது வந்து எப்படி இருக்கலாம், ஆமென்றும் ஆமென்றும். அப்ப ஆமென்றும் எப்படி இருந்ததோ எப்படிங்க, அப்படியே அது நடக்கும் சொல்ற. ஏசு கிறிஸ்துக்களாக அந்த வாக்குத்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கூட நம்ம பார்க்கிறோம். பிரியமா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:39 படிக்கலாம். அப்ப இங்க பார்க்கும்போது இந்த வாக்குத்த வசனங்கள் யாருக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் போது, இங்க அப்போஸ்தலர்ல வந்து பார்க்கும்போது இங்க பேதுரு இந்த வார்த்தைக்கு சொல்லிட்டு வரான்னு பாக்குறேன். அப்ப இந்த பேதுரு யாருக்காக அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த யூத ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் சொல்லிட்டார். இந்த வசனங்கள் கூட அவருக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல கூட நமக்கும் வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். 39 தெளிவா படித்தோம்னா, வாக்குத்தமானது உங்களுக்கும், அதாவது யூதருக்கு சொல்றார், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும். அது மாத்திரம் அதோட நிக்கல அந்த வாக்குத்தம், அதுக்கு அடுத்த வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்கள், என்னன்னா சொல்லும் போது, கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்குன்னு சொல்லி அங்க பேதுரு சொல்றாரு. அநேகமாக பேதுரு வந்து யூத ஜனங்களுக்காக பிரசங்கம் பண்ணிட்டாரு, அப்போஸ்தலன் பவுல் வந்து புறஜாதி ஜனங்களுக்காக சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனா இந்த வசனத்தின்படி பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாங்க, உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரேல் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும். அது மாத்திரமல்ல, யாரார் வந்து தேவன் வந்து தன்னுடைய குமாரன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாரோ, குமாரன் மூலமாக யாரார் வந்து வரவழைக்கிறாரோ, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ற, இந்த வாக்குத்த வசனங்கள் பொருந்தும் சொல்லி அங்க சொல்றேன். அநேகமாக நம்ம வந்து சோர்ந்து போகும்போது பிரதர்ட்ட சிஸ்டர்ட்ட வந்து நம்ம மனவேதனை கொட்டிடுறோம், அல்லது வந்து தனிமையில உட்கார்ந்து அழுது தீத்துறோம். அப்படி இல்லை, தேவன் என்ன கொடுத்திருக்காருங்க, நீங்க வந்து சோர்ந்து போகும்போது உங்க கையில இருக்கிறது என்னது, வாக்குத்த வசனங்கள். தடி இருக்கு, கெட்டியா நீங்க நிபுணம் பண்ணுங்க, அதையா பிடிச்சுக்குங்க, சோர்ந்து போக மேலும் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திட்டு உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்க சொல்லி அங்க சொல்லுகிறார். பார்க்கிறோம் பிரியமானவர்கள், அடுத்த வசனம் படிக்கலாம். சங்கீதம் 105:42-45 வரைக்கும். சங்கீதம் 105:42-45 வரை.
அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தங்களையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கைகொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதியுடைய தேசம் வரை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சூழலித்துக் கொண்டார்கள்.
இங்க மூன்று வசனங்கள்ல பார்க்கும் போது இங்க ஆபிரகாம் மற்றும் அவருடைய ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை எப்படி அவர் நிறைவேற்றுகிறார் கூட இங்க பார்த்தோம். அப்ப அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார் சொல்லி அங்க பார்க்கும். இது வந்து தாவீது வந்து தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக அவரை வந்து அதை நினைத்து அந்த எகிப்திலிருந்து அவங்க விடுதலையானதை நினைத்து இவர் எழுதுகிறார்ப்பா. ஆனா இது ஒரு நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆவிக்குரிய இஸ்ரேலனும் தேவனுடைய வாக்குத்தத்தை எந்த விதமாக பெற்றுக் கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிழல் எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த மூன்று வசனங்கள்ல பார்க்கலாம். எப்படி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்னா அடுத்த வசனம் பார்க்கும் 44 வசனம், தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புரஜாயினுடைய தேசங்களை கொடுத்தான்னு சொல்லி அதை பார்க்கலாம். பெரியமானவர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் எங்கெங்க எந்தெந்த தேசத்துல அவங்க கால் வைத்தாங்க அந்த தேசத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அது மாத்திரம் ஆபிரகாம் முதல்ல அந்த காரியம் நடந்து வச்சு. அப்புறம் பிரதட்சியமாக வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேசத்தை தேவன் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அந்நிய தேசத்தை, அந்த கானான் தேசத்தை வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு, மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து வாக்காக அவர் கொடுத்தாருன்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நம்முடைய லைஃப்ல ஒவ்வொரு ஆவிக்குரிய இஸ்ரேலும் ஒரு கிறிஸ்தவனை வந்து எப்படி தன்னுடைய நம்முடைய லைஃப்ல வந்து அதை எடுத்துக்கலாம், ஒரு வாக்குத்தமாக எடுத்துக்கலாம் சொல்லி பார்க்கும்போது இங்க பார்க்கிறோம் அவர்களுக்கு புரஜாதியுடைய தேசங்களை கொடுத்தார். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவருடைய புரஜாதி தேசங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்தாரோ அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேல நமக்கு நம்முடைய புரஜாதி யாருங்க, யாருங்க, கிறிஸ்தவ மண்டலமா? அப்ப அவங்களுடைய தேசத்தை நம்ம கொடுக்கிறாரா? இல்ல பிரியமானவர்களே, அப்போ பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க, முன்னே நீங்க கிறிஸ்துக்கு தூரமா இருந்தீங்க, தேவனுக்கு தூரமா இருந்தீங்க, இஸ்ரேல் கானியாட்சிக்கு நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு எப்படி இருந்தாங்க, பொருஜாதிகளாத்தான் இருந்தாங்க, நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது எந்த ஜாதின்னு கூட தெரியாது. ஆனா அவங்களுக்கு வாக்கு பண்ணின அதே விஷயத்தை, என்ன விஷயங்க, தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். ஒருவே இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இந்த தேவனுடைய கட்டளை எல்லாம் மீறி நடக்காம அதை உடன்பட்டு அது கீழ்ப்படி நடந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லைங்களா, தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்க என்ன பண்ணிருக்கும், வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா மோசேவோட என்ன பண்ணார், அதை நிறுத்திட்டார். ரொம்ப குறிப்பிட்ட அந்த வசனம் சொல்றாரு, மோசே வந்து எப்படி இருக்காங்க, எல்லா விதத்திலையும் ரொம்ப உண்மையுள்ளவனா இருந்தாங்க. அது என்னோட வீட்டுல உண்மையானவர்கள் தான், அவர் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க, அதன் மூலமா வந்தவங்க என்னுடைய ஜனங்களா இருக்கிறாங்க சொல்லிட்டார், என்னுடைய ஊழியக்காரனா இருக்கிறாங்க சொல்லி அவரோட நிறுத்திட்டார். ஆனா அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கும் போது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது என்னுடைய சொந்த பிள்ளைகள் சொல்லி அங்க சொல்கிறார். அது எபேசுல சொல்லும் போது அது காணியாட்சிகளுக்கு நீங்க வந்து எப்படி இருந்தீங்க, புறம்பா இருந்தீங்க. பிரியமானவர்கள், நமக்கு புறஜாதிகள், நமக்கு புறம்பா இருந்தவங்க, அதாவது அவங்களுக்கு புறம்பா இருந்தவங்க நம்ம. ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ஸ்லாகியத்தை அவங்க தள்ளி விட்டதுனால அந்த காரியம் நமக்கு என்ன பண்ணிருக்கோம், நமக்கு கிடைக்கப்பட்டதா இருக்குன்னு பார்க்கும். அப்ப அந்த வசனம் திரும்பவும் படித்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவருடைய புறஜாதிகளுடைய தேசங்களை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்தார். நம்முடைய புறஜாதிகளுடைய தேசத்தை என்ன பார்க்கா, நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த மேலான தேசத்தையே நம்ம என்ன பண்ணிருக்கா, தேவன் நமக்கு அங்க கொடுத்திருக்கிறதான் கூட நம்ம பார்க்கணும். இது மேலான ஒரு வாக்கு திட்டம், நிழலான வாக்கு திட்டம் நம்ம கையில் எடுத்துக்கணும். அப்ப சோர்ந்து போகிற வேலையில இது என்ன பண்ணலாம், உறுதியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கையில எடுத்துக்கலாம். பெரியமானவர்களே, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம், 1 யோவான் 2:25 வசனம். அது என்ன வாக்கு திட்டம் நமக்கு
தெளிவான,
அப்ப தேவன் நமக்கு செய்த வாக்கு திட்டம் தான் என்ன, அது கன்க்ளூட் பண்ண போது வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப தேசம் மற்ற எல்லா காரியம் ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லும் போது அது என்னதான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல அவர் கொடுத்துறாரு, நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதுதான் என்ன பண்றது, தேவனுடைய வாக்குத்தம், தேவன் நமக்கு செய்து கொடுத்த அந்த ப்ராமிஸ் சொல்லி பாக்குறேன். அதனால எபேயர் 10:23 சொல்லும் போது வாக்கு பண்ணின அந்த தேவன் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கம்மா, அது உங்களுக்கு அருளும்படி அவர் உண்மையுள்ளவராய் அங்க இருக்கிறாங்க கூட பார்க்கணும். எதுக்காக இந்த பாயிண்ட் மாதிரி நான் வந்து இவ்வளவு கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, பிரியமானவர்களே, அநேகமாக நம்ம விழுந்து போறது இந்த ஒரு பாயிண்ட்ல தான். சத்தியம் என்னும் அரை கட்சி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ரெடியா வச்சிருக்கிறோம். அதே போல ஆயத்தம் என்னும் பாதரட்டி இருக்கு, காலில் இருக்கு. அப்ப தேவன் சொன்ன அந்த ஒரு காரியத்தில் இந்த கசப்பான கீரை கூட என்ன பண்றோம், அனுதினமும் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அப்பதான் என்ன பண்றோம், முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி என்ன பண்றோம், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஆனா பெரியமானவர்களை இங்க பார்க்கும் போது இந்த விஷயத்துல இருந்து அநேகம் பேர் நம்ம விழுந்து போறதா இருக்கும். ஏன்னா சாதாரண ரொம்ப நல்லாவே தெரியும் நமக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குங்க, தேவனை பற்றின ஒரு தேவன் மேல அன்பு இருக்கோ இல்லையோ தேவன் மேல வைராக்கியம் நமக்கு எல்லாம் இருக்கு. இப்ப தேவனை பத்தி யாராவது ஒரு விஷயம் அது சத்தியத்துக்கு விரோதமா ஒரு விஷயத்தை பேசினா அதுக்கு என்ன பண்றோம், நம்ம திரும்ப பதில் கொடுக்கணும். எப்படி சத்தியத்தின் மூலமாக நம்ம பதில் கொடுக்கணும். அப்ப வைராக்கியம் நமக்கு நல்லா இருக்குன்னு தெரியும், தேவன் மேல அன்பு இருக்குன்னு நமக்கு தெரியும், அது சாத்தானுக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப இலகன மனசு, இரக்கமான மனசு, ரொம்ப ஆடி போகிற மனசு தான் நமக்கு இருக்கு. அப்ப அதுல கொஞ்சம் நம்ம உறுதியாகணும். அப்ப தேவன் அதனால தான் என்ன பண்றாருன்னா இந்த தடி கொடுக்குறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இந்த தடிக்கு நம்ம இன்னும் ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம். ரோட்டோரமா அந்த வித்தை காட்டுவாங்க, வித்தை காட்டுறவங்க சர்க்கஸ் போயிட்டோம்னா அந்த கம்பி மேல ஒரு பொண்ணு நடக்கும். அப்ப அந்த கம்பி மேல நடக்கிறவங்க கையில என்னதான் வச்சிருக்காங்கன்னா ஒரு தடி வச்சிருக்காங்க. அப்ப அது கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை தடி இல்லைன்னா என்ன பண்ணும், பேலன்ஸ் தப்பி போகும் இல்லையா அவங்களுக்கு. அப்ப சரியாக இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் சரியா சீராக நடந்து போகணும்னா அவங்க தடி என்ன பண்ணணும், கையில வச்சிருக்கணும், அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போயிருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ரொம்ப உயரத்துல இருப்பாங்க, பல அடி உயரத்துல இருப்பாங்க. அப்ப நடந்து போகும்போது ஒரு அடி தவறிச்சுனா என்ன, கீழே விழுந்து அவங்களுக்கு மரணம் தான். அப்ப அந்த மரணத்துல இருந்து கூட அவங்க தப்பணும்னா கையில என்னத்தான் வச்சிருப்பாங்க, கையில தடி எப்படி வச்சிருப்பாங்க, சும்மாவா இல்ல அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப குறுக்க வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை பாடி வெயிட் எங்க வந்து கம்மியாகுது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தடி என்ன பண்ணுவாங்க, அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. பெரியமானவர் இது கூட ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நாம கூட ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம், கம்பி மேல நடக்கிற மாதிரி தான். கொஞ்சம் தப்புனா என்ன பண்ணும், நமக்கு மரணம் உண்டு. அப்ப இந்த மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நம்முடைய ஓட்டத்துல சீராக இருப்பதற்கு நம்ம கையில என்ன தேவைங்க, தடி தேவன் கொடுத்திருக்காரா அப்படிங்கும்போது பெரியமானவர்கள் கொடுத்திருக்கிறார். அநேக வசனங்கள் வாக்குத்த வசனங்களாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்றதுன்னா சரியான படி அதை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அப்ப சரியான நேரத்துல சரியான தருணத்துல சரியான வார்த்தையை வசனத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நிஜமான விசுவாசம் இப்படிதான் இருக்கணுமா, உறுதியான விசுவாசமா தான் இருக்கும். இங்க ஆரம்பிச்சத ஓட்டத்தை பைனலா என்ன பண்ணுவோம், குறிப்பிட்ட அந்த நேரத்துல குறிப்பிட்ட இடத்துல நம்ம சரியாக நம்ம அதை முடிச்சிடுவோம். அப்ப தடி ரொம்ப முக்கியமானதாக இருக்கு, வாக்குத்த வசனங்கள் நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கும் பார்க்கணும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு காரியம், அந்த ஆட்டை பத்தி நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்கு ஒரு பொருளாக அங்க இருக்கிறார். அதை வசனம் படிச்சோம், பார்க்கும்போது பக்காவாகி ஆடு நமக்காக என்ன பண்ணிருக்காங்க, அங்க பலியிடப்பட்டிருக்கிறாரையும் கூட அங்க பார்க்கிறோம் பெரியமானவர்கள். அப்ப இந்த ஆட்டின் ரத்தம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆட்டின் ரத்தம் எங்க பூசப்பட்டுச்சுங்களா, நிலைக்கால்கள் அங்க பூசப்பட்டதா பார்க்கும். அப்ப இந்த ஒரு ஹால் இருக்குன்னா இந்த ஹாலினுடைய கதவு அப்படிங்கறது ஒரு வெளியே போறக்கு உண்டான ஒரு வழி, அல்லது ஹால்குள்ள வர்றதுக்கு அது ஒரு வழி சொல்லி பார்க்கும். அப்ப இந்த ஹாலை வந்து ஒரு சத்திய ஒரு கூட்டமைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சத்தியம் இருக்கிற ஒரு இடம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப ஒவ்வொருவரும் என்னப்படிதான் வந்திருக்கோம். இப்ப இந்த வாசல் வழியாக தான் நம்ம இப்ப வந்திருக்கிறோம். இப்ப இந்த வாசல் வழியாக உட்பிரவேசித்து சத்தியத்தை பணம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சாப்பிட்டு இருக்கோம் பார்ப்போம். அதே போல இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல மிக பிரதானமான ஜனம் ஆக கருதப்பட்டது யாருன்னா இந்த முதற் பேரானவர்கள் சொல்லி பார்ப்போம். அப்ப கடைசியாக வந்து அங்க கடைசி வாதையில அவங்க சாகடிக்கப்பட்டது கூட யாங்க, பாதிக்கப்பட்டது கூட யாங்க, அந்த முதற்சன் பேரானவங்க சொல்லி பார்ப்போம். அப்ப அவங்களுக்காக பிரதானமாக இந்த என்ன பண்றோம், இந்த ரத்தம் தெளிக்கப்படணும் சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஆட்டினுடைய ரத்தம் முதற் பேரானவர்களுக்காக அங்க தெளிக்கப்பட்டுச்சு. அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் யாருக்காக, சபையில இருக்கிற முதற் பேரானவர்களுக்காக அங்க சிந்தப்பட்டுச்சு கூட பார்க்கிறோம். அநேகமாக வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிடுறோம், ஆனா அது கிடையாது. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறதுக்கு மனதா இருக்கிறோம், தெளிவா இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். சத்தியத்தை கேட்ட எல்லாருமே நம்ம உலகத்திலிருந்து பிரிஞ்சாச்சு, கிறிஸ்துவ மண்டலத்திலிருந்து பிரிஞ்சாச்சு, ஒரே சத்தியம் என்னங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்தாச்சு, எல்லாருமே சத்தியம் கேட்டிருக்கோம். அப்ப எல்லாருமே முதற் பேரானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா முதற் பேரானவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான். ஆனா முதற் பேரான அழைக்கப்பட்ட நாம் சத்தியத்தை கேட்டு அதை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு அதன்படி எப்போ நடக்கிறோமோ அப்பதான் ஏசு கிருஷ்ணனுடைய அந்த ரத்தம் அவர் என்ன என்ன காரியத்துக்காக கொடுத்தாரோ அது நிறைவேறும், பூரணமடையும், புரிஞ்சுக்கும். அப்ப அது நிறைவேறும், அது பெர்ஃபெக்ஷன் அப்பதான் ஆகும். ஏசு கிறிஸ்து நமக்காக ரெண்டு சொட்டு ரத்தம் கொடுத்துருக்காருன்னா அந்த ரத்தம் என்ன பண்ணணும், நம்ம எடுத்து உபயோகப்படுத்தணும். உபயோகப்படுத்தினாத்தான் அதுக்கு உண்டான அந்த ஒரு காரியம் நிறைவடையும் பார்த்தோம். சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நம்ம பிளட் டொனேட் பண்ணுவோம் யாராச்சும், பிளட் டொனேட் பண்ணோம்னா ஏபி பாசிட்டிவ் ரொம்ப ரேர் குரூப் நம்ம கொடுக்குறோம், கொடுத்து அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணாதான் நம்ம கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு முழுமை அடையும். ஆனா அவங்க யூஸ் பண்ணலாம். அதே போலதான் யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறாங்களோ, நடக்க முயற்சி பண்றாங்களோ, அவங்க வந்து முதற் பெயரானவர்கள் சொல்லி இங்க சொல்லுகிறத பார்க்கும். அப்ப அந்த ஒரு பஸ்காவுடைய சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம். அங்க குடும்பத்துல இருக்காங்க, ஒரு நாலு பசங்க இருக்கிறாங்க, அதுல மூத்த பையன் யாருங்க முதற் பேரான, அவருக்காக என்ன பண்ணாங்க, ரத்தம் வந்து அங்க வாசல் படையில கதவுல வந்து அங்க தெளிக்கப்படுகிறது பார்க்கும். அப்ப அவங்களுக்காக மாத்திரமே அது இந்த ஒரு ரத்தம், அது முழு உரிமை அவங்களுக்காக இருக்கும் கூட பார்க்கும். அப்ப சகோதர் வந்து ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் அங்க பேசியிருக்கிறாரு. அப்ப அந்த ஒரு பாயிண்ட் கூட நம்ம யோசனை பண்ணி பார்க்கும் போது, அந்த ரத்தத்தில் தெளிக்கப்பட்ட அந்த ஒரு நிலைக்காலுக்கு வெளியே யார் போனாலும் சங்காதத்துவனால என்ன பண்ணுவாங்க, அடிக்கப்படுவாங்க. முக்கியமாக முதற் பேரானவர்கள் சொல்லி பார்க்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ரத்தத்தை நம்ம வந்து வாசற்கள் என்ன பண்ணியாச்சு, தெளிச்சாச்சு. முதற் பேரானவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாம கூட என்ன பண்ணிருக்கோம், உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை வெளியே அவங்க போயிட்டாங்கன்னா சங்காரத்துவதுனால என்ன பண்ணுவாங்க, அடிக்கப்படுறாங்க. அப்ப அநேகம் பேர் நம்மத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு வெளியே போயிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா, தேவடைய பாதுகாப்பை விட்டு, தேவடைய சத்தியத்தை விட்டு, இந்த சத்தியம் என்கிற அந்த அமைப்பை விட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அப்ப போனவங்களுக்கு நிச்சயமா என்னத்தான், அதை நம்ம சொல்ல வேண்டாம், இருக்கட்டும் அப்படியே. இப்ப உள்ள இருக்கிறவங்களை மாத்திரம் நம்ம பேசுவோம். இப்ப ஒருவேளை நாம எல்லாம் வந்து இப்ப எப்ப எங்க உட்காந்துருக்கோம்னா, அந்த பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கோம், அந்த ஆட்டினுடைய இறைச்சி சாப்பிடுறோம், கசப்பான அனுபவம் இல்லைங்க, அந்த கீரையை சாப்பிடுறோம், அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் கூட என்ன பண்ணிக்கிறோம், சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்பப்ப நமக்கு என்னதான் தோணுதுன்னா, கொஞ்சம் வெளியே என்னதான் நடக்குது பார்ப்போமே. இப்ப இந்த ஒரு பாயிண்ட் நம்ம யோசனை பண்ணணும். நம்ம அநேகமா சொல்லிடுறவன், வெளியே போனவங்க மரணத்துக்குள்ள போயிட்டாங்க, நம்ம உள்ள இருக்கிறவங்க முழு பாதுகாப்புகளாக இருக்கிறோம். அது உண்மைதான், முழு பாதுகாப்புல தான் இருக்கும். ஆனா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அது உண்மையான பாதுகாப்பு தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அப்பப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டு பாத்துட்டு வரோம், வெளியே என்ன நடக்குது தெரியல, மத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் பாப்போமே, தலையை வெளியே விட்டு பாத்துப்போம். ஒருவேளை அந்த நேரத்தை சங்காரத்துவன் வந்தா நிச்சயமா என்ன ஆகும், அது ஒரு பாயிண்ட் பெரியமானவர்கள். இன்னொன்னு, உள்ள உட்கார்ந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா என்னதான் பண்ணணும், கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தின்படி அதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்டு முடிச்சுதான் ஆகணும். ஒருவேளை சாப்பிடாம இருந்தோம்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும், சாப்பிடாம இருந்தோம்னா அப்பவே மரணமா, பலவீனம். ஏன்னா இனி அடுத்தது விடிய காலம் ஆனவுடனே என்ன பண்ணோம், ஒரு பிரயாணத்துக்கு தயாராக போறோம், தொடர்ந்து என்ன பண்றோம், பிரயாணப்பட்டு நம்ம போக போறோம். இப்ப எதுக்காக இதெல்லாம் சாப்பிட சொன்னார் அப்படின்னா, ஃபுல்லா நீங்க சாப்பிடுங்க, இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருங்க சொல்றாரு. இப்ப ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரென்தன் ஆகணும், நீங்க பலப்படணும், தொடர்ந்து உங்களுடைய பயணத்திற்காக நீங்க என்ன பண்ணணும், பலப்படணும். ஒருவேளை இங்க நீங்க சாப்பிடலைன்னா, ஒருவேளை இங்க இருக்கிற சங்காதத்துனால நீங்க என்ன பண்ணிடலாம், தப்பிச்சுக்கலாம். அந்த அவர் சங்காதத்துன அடிக்கப்படுறதுனால அந்த அடியில இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். நாளைக்கு வனாந்தரத்துல போய் நீங்க என்ன பண்ணிருங்க, அங்க பயணப்படும் போது நீங்க உங்க ஜீவனை இழந்துருவீங்க. அதனாலதான் பார்க்கும்போது இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், சத்தியத்தை நம்ம முழுமையாக வந்து சாப்பிடணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்ப என்னத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்னா, சத்தியத்தை பாதி சாப்பிடுறோம், பாதி சாப்பிட மாட்டேங்கிறோம். அப்படி சாப்பிட்டாலும் கொஞ்சம் டைம் கிடைச்சா வெளியே போய் எட்டி பார்த்துட்டு வரோம். சில பேர் என்ன பண்றோம், சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் கொடுக்குறோம். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப இருக்கிற நம்ம நிலைமையை தான் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப நான் முழுமையாக என்ன பண்ணணும், அந்த சத்தியத்தை முழுமையாக எடுத்துக்கணும்னு சொல்றோம், முழுமையாக புரிந்து கொள்ளணும். அப்ப முழுமையாக முழுமையாக அப்படிங்கறது என்ன, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக எப்போ நீ எப்போ அந்த கொடுக்கப்பட்ட அந்த நோக்கம் நிறைவாகுது அப்படின்னா, சத்தியம் கொடுக்கப்பட்ட நோக்கம் நிறைவாகுனா, நீங்க எந்த அளவுக்கு முழுமையாக அதை எடுத்துக்கொள்வீங்களோ அப்பதான் தேவனுடைய அந்த நோக்கமே நாங்கள் நிறைவாகும் கூட பார்க்கணும். இல்லைன்னா முதற் பேரானவன் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் வேறொரு நபருக்கு என்ன பண்ணிடுவோம், அது கடந்து போயிடும் கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப முதற் பேரானவளை குறித்து விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்ப இந்த விதமாக பாஸ்காவை நம்ம வந்து அனுசரிக்க வேண்டியவர்களாக இருக்கும். இப்ப இதுக்கு இதுல உண்டான ஆழமான சில கருத்துக்களை நம்ம பார்க்கணும். அடுத்தது இரண்டாவது பகுதிக்கு நம்ம போனா, நினைவு கூறுதலின் நாளை பற்றி அது எப்படிப்பட்டதா காரியங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப இது ஏற்கனவே நம்ம சொன்ன பிரகாரமாக நினைவு கூறுதல் நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள்னா, அந்த கர்த்தர் மற்றும் சிஷ்யர்களுக்கு வந்து ரொம்ப துக்கமா இருந்துச்சு, ரொம்ப துக்கமா இருந்துச்சு. ஆனா சிஷ்யர்களுக்கு ஏன் துக்கமா இருந்துச்சுன்னா, இன்னொரு வரப்போகிற காரியத்தை வந்து அவங்க யோசனை பண்ணல, அவங்களுக்கு தெரியல, அதனால அது முழு துக்கமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய சிஷ்யர்களாக என்று அழைக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்கு, ஒரு வகையில துக்கமா இருந்தாலும் கூட அதை காட்டிலும் பன்மடங்கு எப்படி ஒரு காரியம், சந்தோஷமான ஒரு காரியமா தான். எப்படி மாம்ச இஸ்ரேலர்கள் வந்து அந்த கசப்பான கிரை கசப்பான அனுபவங்களை அவங்க வந்து யோசனை பண்ணி பார்த்தாங்களோ, அதே போல இன்னைக்கு கூட கசப்பான அனுபவங்களை வந்து நம்ம யோசனை பார்க்கனாலும் கூட, பின்பதாக வரக்கூடிய மிகப்பெரும் பாக்கியத்திற்காக நம்ம எப்படிடும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம இருக்கணும் பார்க்கணும். அப்ப எது நிமித்தமாக நமக்கு சந்தோஷம், எது நிமித்தமாக சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும் போது, இது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்ததான ஒரு நாள் கூட நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவ மண்டலத்தில் நம்ம இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தை குறித்து அந்த நினைவு கூறும் போது எப்படி இருக்கும், எல்லாம் பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் பிளாக் தான் போட்டிருக்கும், பிளாக் கலர் ட்ரெஸ் தான் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, பிளாக் கலர் கிளாத் தான் போடுறாங்க, ஏன்னா துக்கமான ஒரு நாள். அப்போ இயேசு கிறிஸ்து எங்களுக்காக என்ன பண்ணிட்டாருங்க, மறிச்சு போயிட்டாருன்னு சொல்லி உலகத்துக்கு அவங்க வந்து அவங்க நம்ம சொல்றதா இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, அவர் மறித்தது மறித்ததோட மட்டும் இல்லை, அதையும் தாண்டி என்ன பண்ணிட்டாருங்க, உயிரோடு எழுந்தார். அப்போ உயிரோடு எழுந்தது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் அதில் இருக்கு, அவர் மாத்திரம் கிடையாது, அவரை சார்ந்த அவருடைய ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, உயிரோடு கூட அவரை எழுந்திருப்பாங்க கூட பார்ப்போம். அப்ப மரணம் எதைத்தான் தெரிவிக்குது அப்படின்னா, திரும்பமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அது ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயம், ஒரு உயிர்த்தெழுவதற்கு முன்னதாக நடக்கிற ஒரு சம்பவம் தான் மரணம் கூட நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவனுடைய மரணம் அது நமக்கு சந்தோஷமான விஷயம், ஏன் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு மீட்பு கிடைக்குதுன்னு பார்க்கணும். வசனங்கள் படிக்கலாம், எபிரேயர் 12:2 இங்க வசனம் அப்போஸ்தலர் சொல்லும் போது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்ப வசனத்தை மூன்று பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக வைத்திருந்த ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, நேகமாக இந்த அவருடைய மரணம் நமக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா அவருடைய மரணம் அவருக்கே இப்படித்தான் இருக்கலாமா, இங்க சந்தோஷமா தான் இருக்கலாமா, ஏன் அப்படின்னு பார்க்கும் போது தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம் எதை குறிக்கிறதா இருக்குன்னா, நமக்கு தெரியும் இந்த அகில உலகத்தினுடைய மீட்பு, அந்த மரணத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து இந்த உலக ஜனங்களை என்ன பண்ணணும், அவர் மீட்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக என்ன பண்றார், அவர் மிகுந்த சந்தோஷமாய் அங்க இருக்கிறான்னு கூட நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தமாகத்தான் என்ன பண்றார், அவர் அவமானத்தை அங்க சகித்தார், அவர் அவமானத்தை என்னாமல் சிலுவையை என்ன பண்றாரு, அவர் சகித்தார்னு கூட நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தமாக தேவனுடைய வலது பாடத்தில் அங்க சிங்காசனத்தில் என்ன பண்ணிருக்காரு, அவர் வீட்டில் இருக்கிறான்னு கூட பார்க்கிறோம் பெரியமானவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தல் எதை குறித்துதான் இருக்கு அப்படின்னா, அகில உலகத்தினுடைய மீட்பை அங்க குறித்துதான் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து இதற்காக மிகுந்த சந்தோஷப்பட்டார். போன வாரம் கூட ஒரு வசனம், அருமையான வசனம் பார்த்தோம் அது. அப்ப தன்னுடைய ஜீவனை மீட்கும் பொருட்டாக தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டார், அவர் கொடுத்திருக்கிறார் பார்ப்போம். இன்னொரு பாயிண்ட், ஜீவனை வந்து அவர் என்ன பண்றார், தொடர்ந்த வசனங்களை பார்க்கும்போது ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதாரிட்டி இருக்கு சொல்லி சொல்லுவார். அப்ப என்ன ஜீவனை கொடுக்கும் என்ன ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு பார்க்கும்போது, பிரதர்ஸ் கூட நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம கலந்துகிட்டோம், அந்த ஜீவனை கொடுக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்றது அதிகாரம் உண்டு, என்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு அதிகாரம் எனக்கு தேவன் கொடுத்திருக்காரு. அதே போல அந்த ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் கொஞ்சம் மாத்திக்கலாம், அதை பெற்றுக்கொள்ளவும் சொல்றாரு, டு ரிசீவ் த லைஃப் சொல்றாரு. அப்ப அதை பெற்றுக்கொள்ளவும் தேவனுடைய கருத்துல இருந்து அதை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு என்ன பண்ணும் அதிகாரம் உண்டு, அதனால என்னுடைய ஜீவனை மீட்டுக்கொள்வதற்கு என்னுடைய உயிரை மீட்டுக் கொள்வதற்கு நான் என்ன பண்றேன், என்னுடைய சொந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு என்னுடைய ஜீவனையை நான் அங்க கொடுக்கிறேன். அது நிமித்தமாக அவர் சந்தோஷப்பட்டார்னு கூட நான் பார்த்தோம். ஆனா இந்த துக்கம் எதை குறிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ரசல் வந்து அங்கேயே போயிட்டார், அந்த மேல் வீட்டு அறைக்கே போயிட்டார், அங்க இருக்கிற சீஷர்களுடைய அந்த ஒரு துக்கத்தை குறித்து அங்க சொல்லுகிறதா பார்த்தோம். இன்னும் 2-3 வசனங்கள் நம்ம படிச்சு அதை குறித்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். 16 யோவான் அதுல 20 வசனம் பார்க்கலாம், யோவான் 16:20. அப்ப ஒரு வகையில சீஷர்கள் வந்து என்னதான் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த யூதர்கள் வந்து அழுது புலம்புவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி வந்து இந்த இஸ்ரேல் நாட்டின் மேல அங்க நியமிச்சுட்டாருனா அவரோடு கூட நம்ம கூட எப்படி இருப்போம், மிகுந்த சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணிட்டு இருந்தா நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, மற்ற உலக ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நீங்க அழுது புலம்புவீர்கள். அப்ப தன்னுடைய சொந்த சீஷர்களுக்கு யாரெல்லாம் தன்னை பின்பற்றி வராங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை இது. அப்ப அநேகமாக சத்தியத்திற்குள்ளாக வந்தா சந்தோஷம்னா இல்ல, உலகம் சந்தோஷமா இருக்கும், ஆனா நீங்க சத்தியத்துக்குள்ள வரக்கூடிய நீங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள், சத்தியத்தின்படி நடக்க மனதா இருக்கிற நீங்கள் எப்படிதான் இருப்பீங்க, துக்கமா இருப்பீங்க, உங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு சொல்லி அங்க வசனங்கள் சொல்லுகிறதா பார்க்கும். ஆனா அது மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் அதோடு நிறுத்தி வைக்கிறது இல்ல, தேவன் அதோடு நிறுத்தி வைக்கிறது இல்ல, அதற்கு மேலாக மீண்டுமாக ஒரு வார்த்தை தான் கொடுக்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு சொன்னதுனால நீங்க துக்கப்பட வேண்டாம் சொல்ற, கடைசி அதே அதிகாரத்தை கடைசி வசனம் படிங்க சார், இங்க பார்க்கும் போது உலகத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுங்க, உலகம் வந்து சந்தோஷமா இருக்கும், அது நிமித்தமா உங்களுக்கு உபத்திரவம் உண்டு துன்பம் உண்டு எல்லா காரியங்களும் சொன்ன பிரகாரமாக கடைசியாக சொல்றாரு. ஆனா என்ன இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குங்க, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு சொல்றாரு. தொடர்ந்து படிங்க, இங்க பார்க்கும்போது உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரவம் உண்டு. என்ன இடத்துல உங்களுக்கு சமாதானம் இருக்கு? உலகத்துல உபத்திரவம் இருக்கு. ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க? திடன் சொல்லுங்க. தேவனுடைய உன்னதமான வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? தைரியமா இருங்க, திடன் கொள்ளுங்கள். ஏன்னா அதுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துடுறேன். நான் என்ன பண்ணிட்டேன்? ஆல்ரெடி உலகத்தை நான் ஜெயிச்சுட்டேன் சொல்றேன். உலகத்தை நான் ஜெயிச்சேன். அப்ப என்னை பின்பற்றுவர்கள், ஒருவேளை நீங்க யோசனை பண்ணிருக்கலாம், சீசில பார்த்தவர் பேசும்போது யோசனை பண்ணிருக்கலாம், நான் துக்கப்படுறேன், கொஞ்ச நாள்ல வந்து கொஞ்ச நேரத்தை சிலுவையில அறையப்பட போறேன். நீங்க வந்து யோசனை பண்ணி துக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களை கூட பிடிச்சிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுத்துவாங்க, சிலுவையில அறையவாங்க. ஆனாலும் தொடர்ந்து வர்றது என்ன தெரியுங்களா? நான் உலகத்தை, அப்ப நீங்கும் உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள் சொல்லி. அப்ப இந்த வசனத்தின் மூலமாக சீசர்களை வந்து அவர் ஆறுதல் படுத்துகிறார்னு பார்க்கலாம். இதுதான் அவர் கடைசியா அவங்க சீசர்களை பற்றியில பேசின சத்தியம் சொல்லலாம். அதுக்கு பின்பதாக பிதாவாக தேவனிடத்துல வந்து அவங்களுக்காக வேண்டுதல் பண்றதா பாக்குறோம் அடுத்த அதிகாரத்துல இருந்து. அப்ப சீசர்களுக்கு அங்க துக்கமா இருந்த போதிலும் கடைசியா என்னத்தான் அவர் கொடுக்கிறார் அப்படின்னு மிக சந்தோஷமான ஒரு விஷயம், என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டு அவர் சொல்லி சொல்றார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுற உலகத்தை நான் ஜெயித்தேன் சொல்லி அங்க சொல்லுகிறதா பாக்கணும். அப்ப இந்த சந்தோஷம் மற்றும் துக்கம் ரெண்டும் கலந்தது தான் இன்னைக்கு அல்லது வரக்கூடிய அந்த ஏப்ரல் 18ஆம் தேதி நம்ம அனுசரிக்கிற கர்த்தருடைய நினைவு கூறுதல் என்றால், அவரை பற்றி நினைவு கூறுதல் என்றான். இப்ப இரண்டும் கலந்தது தான் ரத்தில் சொல்லும் போது ரெண்டும் கலந்த ஒரு கலவி சொல்ற. நம்ம ஏற்கனவே அந்த பாடத்தை நம்ம பார்த்திருக்கோம் செவ்வாய்க்கிழமை. அப்ப துன்பம் பாடுகு மற்றும் மரணம், அது மாத்திரமல்ல அதே கப்ல அடுத்த சாம்பர் அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும் நம்ம பார்க்கணும். பெய்யுமா இப்ப இந்த சந்தோஷம் துக்கம் ரெண்டுலையும் நம்ம பங்கு கொள்கிறதா பார்க்கணும். அப்ப என்ன அங்க பங்கு கொள்கிறோம்? இந்த நினைவு கூறுதல்னால எந்த விதமா நாம பங்கு கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு புதிய காரியங்களை கருத்து நமக்காக அங்க சொல்லி வச்சிருப்போம். அப்பம் மற்றும் ரசத்தை குறித்து அங்க சொல்றார் லூக்கா 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். 22:17-20.
அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
அப்ப தொடர்ந்து அப்பத்தை குறித்து அவர் சொல்லும் போது அது இது எனக்கா உங்களுக்காக என்ன பண்றது? விற்கப்படுது, என்னுடைய சரீரமா இருக்கிறது, நீங்க வாங்கி என்ன பண்ணுங்க? புசியுங்கள் சொல்லி அங்க சொல்லுறதா பார்க்கணும். அப்ப பிக்கப்படுகிற அப்பம் டைரக்டா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சரீரம் உங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய மீறுதலுக்காக அவைகளை மன்னிக்கும் பொருட்டாக என்ன பண்றது, இந்த அப்பம் உங்களுக்காக பிக்கப்படுகிறது சொல்றார். இரண்டாவது விஷயம், இந்த ரத்தத்தை குறித்து சொல்லும் போது ஒரு புதிய உடன்படிக்கையாக உங்களுக்கு தரேன் நானு. இந்த ரத்தம் எப்படிப்பட்டதா இருக்குங்க? உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய சரீரத்தினுடைய ரத்தமா இருக்குன்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். அப்ப இதன் நிமித்தமாக முழுமையான பாவம் நமக்கு என்ன பண்ணுது? அங்க மூடப்படுகிறதாக இருக்கு, கழுவப்படுகிறதாக இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இந்த விஷயத்துல அங்க பங்கு கொள்ளணும். திரும்பமாக நம்ம பழைய பாடத்துக்குள்ள போகணும். ஏன்னா இன்னும் தெளிவாக வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவ கர்த்தருடைய ரத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறதா பார்க்க வசனம் படிங்க சார். இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல வந்து ஐக்கியம் பண்ணுவதற்கு, அதோட நம்ம சேர்ந்து இருப்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது இல்லாம சொல்லி அங்க அப்போஸ்தலன் அங்க பவுல் அங்க சொல்லுகிறத நம்ம பார்ப்போம். அப்ப ஏன் இந்த விஷயத்தை அவர் சொல்றார், எதற்காக இந்த விஷயங்களை அவர் வந்து இந்த விதமா அவர் சொல்கிறான்னு பார்க்கும்போது, திரும்பமாக நம்ம கர்த்தரை சொன்ன வார்த்தைக்கு நம்ம போவோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல வந்து 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் முதல்ல கொஞ்சம் படிக்கலாம். இங்க கர்த்தர் சொல்லும் போது ஜீவனுடைய ஜீவனா இருக்கிற அப்பம் யாருங்க? நானே அங்க சொல்லுகிறார். அப்ப ஜீவ அப்பம் நானே. தொடர்ந்து படிங்க சார். குறந்தீர் புத்தகத்துல அப்போஸ்தலன் பவுல் வந்து அந்த இரண்டு வசனங்களை சொல்லும் போது கர்த்தருடைய ரத்தத்துல நம்ம என்ன பண்றோம்? ஐக்கியமா இருக்கிறோம் ஒண்ணு. இரண்டாவது, அவர் நமக்காக பிற்கப்பட்ட அந்த அப்பத்துல என்ன பண்றோம்? நம்ம பங்கு கொள்வர்களாக இருக்கிறோம் சொல்லி அங்க சொல்லுறத பார்ப்போம். அப்ப நம்முடைய கர்த்தர் இங்க சொல்லும் போது அதே அப்பத்தை குறித்து சொல்லும் போது இது ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமா இருக்கிறார். யாரெல்லாம் இந்த அப்பத்துல வந்து புசிக்கிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க? பிழைத்திருப்பான்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்கணும். அதனால இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை என்னன்னா, இந்த அப்பத்துல எதற்காக நம்ம பங்கு கொள்கிறோம் அப்படின்னு பார்க்க போனா நம்ம சொல்லலாம், நம்ம நீடித்தனால என்ன பண்ணிருக்கணும்? பிழைத்திருக்கணும். பிழைத்திருக்கும்படியாக இந்த அப்பம் நமக்காக என்ன பண்றது? ஒரு ஜீவனுள்ள ஒரு காரியமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம் பார்க்கும். ஆனா அப்போ சில பவுல் அங்க சொல்லும் போது அது வந்து அவருடைய கருத்து வேறுபட்டு கருத்தாக அங்க சொல்றார். இந்த அப்பத்தை குறித்து அவர் என்ன சொல்றார், ரத்தம் வந்து கிறிஸ்துவின் ரத்தம் தான், ஒரே ரத்தம் தான், நமக்காக சிந்தப்படுகிற ரத்தம் தான். ஆனா அந்த அப்போ சில பவுல் பொருந்து சபை கழுகும் போது அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அந்த அப்பம் யாரை குறிக்கிறது? நம்ம ஏற்கனவே பார்ப்போம், அந்த அப்பம் என்னன்னா சபையை எங்க குறிக்கிறதா இருக்கு. ஏன்னா ஒரு அப்பம் செய்யப்படும் போது பல கோதுமை மணிகள் சேர்க்கப்பட்டு என்ன பண்ணும், அது அரைக்கப்பட்ட துன்பதாக ஒரு ஒரே அப்பமாக அங்க செய்யப்படும் பார்ப்போம். பெரியமான இயேசு கிறிஸ்து கையில எடுத்து அதை பிச்சு கொடுத்த அந்த அப்பம் வந்து அவருடைய சொந்த சரீரத்தை குறிக்குது. ஆனா அப்போ சில பவுல் இங்க சொல்லுகிற இந்த அப்பம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது வசனம் தெளிவாக சொல்லுது, எல்லா சபையில் இருக்க எல்லா ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அவர்கள், கிறிஸ்துவின் சபையா இருக்கிற அவர்கள் ஒரே ஒரு சபைகளாக இருக்கிற ஒரு காரியத்தை அங்க வெளிப்படுத்துகிறதா இருக்கு. பல கோதுமை மணிகள் அங்க சேர்ந்து அரைக்கப்படுது, சேர்ந்து செய்யப்படுகிற ஒரே அப்பமா இருக்குன்னு கூட நம்ம பார்க்கணும். அப்ப இந்த அப்பம் பிற்கப்படுகிற விஷயம் என்ன, அங்கு கட்டுடைய சரீரம் அங்க பிற்கப்படுச்சு, உலக ஜனம் அதுக்குள்ள இருக்கிற அந்த முதற் பேராவனுக்காக என்ன பண்ணிச்சு, பிற்கப்படுச்சு. ஆனா இந்த முதற் பேராவனுடைய சரீரமே பிற்கப்படணும்னா அது எதுக்காக பிற்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குதா அப்படின்னு பார்க்கிறது அவசியமா இருக்கு. அப்ப நம்முடைய சரீரம் எதுக்காக பிற்கப்படும் அப்படின்னு பார்க்கும் போது அது கூட அவர் தெளிவா எழுதி வச்சிருக்காரு ரோமர்கள் நிருபத்துல 6:8.
ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம்.
அப்ப இயேசு கிறிஸ்து எந்த விதத்துல வந்து தன்னுடைய பாடுகளை அனுபவித்தாரோ, எந்த வகையில் அவர் மரணத்துக்குள்ள போனாரோ, சேம் அதே மாதிரி நாம் கூட என்ன பண்ணும், பாடுகளை நாம் அனுபவிக்கணும்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்ப மரணத்துக்குள்ளாக போறதுன்னு கூட பார்க்கும். ஆனா நம்முடைய பாடுகள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும், நிச்சயமா நமக்கு தெரியும் இல்ல. அதே மாதிரி நம்முடைய மரணம் அவருடைய மரணத்திற்கு சரி நிகரான ஒரு மரணமா இருக்கும்போது நிச்சயமா இல்ல. ஆனா அப்போ சில பவுல் தைரியமா அங்க சொல்றாரு ஒரு விஷயம், என்ன சொல்லும் போது, நான் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள்ல கொஞ்சம் குறைவானதை என்ன பண்றேன், என்னுடைய மாம்சத்திலையும் நாங்க நிறைவேற்றுறேன்னு சொல்லி அப்போ சில பவுல் அவங்க சொல்லுகிறதா பார்க்கணும். அப்ப அந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டாம். அப்ப சில பவுல் எதை குறித்து அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஜீவனை கொடுத்தா எந்த விதத்துல நம்ம என்ன பண்றதுல அது தகுதியாகிறதுலையும் கூட நம்ம பார்க்கலாம். பின்பதாக நமக்கு வந்து அந்த பாயிண்ட்லாம் நம்ம கருத்து கூட பார்க்கலாம். அப்ப நம்முடைய ஜீவன் எப்படியாக கொடுக்கப்படும், சரீரம் எதுக்காக கொடுக்கப்படும்னா பலியாக அங்க கொடுக்கப்படும் பார்க்கணும். ரோமர் 12:1 முதல் வசனத்துல நம்ம நல்லா தெரியும், ஜீவ பலியாக என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும் பார்க்கணும். அப்ப இந்த ஜீவ பலியாக கொடுக்கப்படுகிற இந்த விஷயம் யாருக்காக கொடுக்கப்படணும், அது ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து உலக ஜனத்திற்காக தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். ஆனா நம்முடைய சரீரம் நம்முடைய பலி யாருக்காக கொடுக்கப்படணும் அப்படின்னா, நம்ம சாகிறது இல்ல, ஆனா வாழ்ந்து கொண்டே என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்காக கொடுக்கப்படும், அப்ப தேவனுக்காக கொடுக்கறமா அப்படின்னு அதுவும் இல்லை. பெரியமானவர்களே, இந்த அப்பம் இந்த சரீரம் யாருக்காகத்தான் கொடுக்கப்படும்னா, என் சொந்த சகோதரன் மற்றும் என்னுடைய சொந்த சகோதரிக்காக அவங்க பிற்கப்படுவதற்காக அவங்க கொடுக்கும், அவங்க பலப்படுவதற்காக என்ன பண்ணணும், என்னுடைய ஜீவிதியை நான் பலியாக அங்க கொடுக்க வேண்டும் கூட நான் பார்க்கணும். அதுதான் இந்த ஒரு ஒரே அப்பத்தினுடைய ஒரு நோக்கமா இருக்கு. பல கோதுமணிகள் சேர்ந்து ஒரே அப்பமாக இருக்கு. அப்ப அதே அப்பம் பிற்கப்படும் போது யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ திரும்ப அவங்களுக்காகவே என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், பிற்கப்பட வேண்டியவர்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் ஜீவனுக்கு ஏற்ற அந்த ஒரு பலி, ஜீவிய பலி சொல்லி நம்ம சொல்றதா பார்க்கணும் பெரியமானவர். இப்ப அந்த வகையில அப்பம் நமக்கு ஒரு அடையாளமாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோடு கூட இந்த விதமாய் மரித்தோமான அவரோடு கூட நாம் என்ன பண்ணிருக்கோம், பிழைத்து மறுப்போம் கூட நாம் வசனப்படுத்தோம். அடுத்தது ரசம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ரசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, திராட்சை ரசம் நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக அல்லது அப்போஸ்தலன் சொல்லுகிற பிரகாரமாக இது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துல போய் நம்ம சேர்றதுக்கு அந்த ரத்தத்தோடு கூட ஐக்கியமாவதற்கு இது ஒரு சரியான ஒரு காரியம் சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப நம்முடைய ரத்தம் கூட சிந்தப்படணுமா, ஒரு கேள்வி. அப்ப சிந்தப்பட்டுச்சுன்னா அது வந்து சரியான ஒரு காரியமா. அப்ப ரத்தம் எதை அப்படின்னு பார்க்கும் போது ஒண்ணும் இல்ல, உயிர் தியாகத்தை குறிக்கும், உயிர் தியாகம். ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து பிரதருக்கு வந்து நம்ம பிளட் வந்து டொனேட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட உயிரை காப்பாற்ற என்ன பண்றேன், என்னுடைய உயிர்ல இருந்து கொஞ்சம் எடுத்து என்ன பண்றேன், நான் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வசனம் தெரியும் இந்த ரத்தம் எப்படிப்பட்டதா இருக்கு, உயிர் ஜீவனா இருக்குன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், லேவிய ஆகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ரசம் பிழியப்படுறது அது எப்படி அப்படின்னு பார்க்கணும், பல திராட்சர பழங்கள் சேர்ந்து ரத்தமாக அங்க பிழிந்து எடுக்கப்படுது. அப்ப ஒவ்வொரு திருவரும் என்ன பண்றோம், நம்ம பிழியப்படணும் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு சகோதரனுக்காக இன்னொரு சகோதரிக்காக நம்முடைய ஜீவனை அங்க கூட என்ன பண்றோம், அங்க தியாகம் செய்வதற்காக நம்ம கொடுக்கறவங்க கூட நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்கள். ஆனா தேவனுக்கு நம்முடைய ரத்தம் என்ன பண்றதில்ல, நம்முடைய பலி தேவைப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஆல்ரெடி என்ன பண்றார், கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவன் கேட்ட நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை அவர் பலியாக கொடுத்திருக்கிறார். அப்ப திரும்பவும் நம்முடைய பலியை கொண்டு போய் யாருக்கு கொண்டு போய் கொடுக்கறது இல்ல, தேவனுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளாக யாருக்காக கொடுக்கறோம்னா நம்முடைய சகோதர சகோதரிக்கான தரம் இல்லையா, வேற யாருக்கும் கிடையாது. அப்ப நம்முடைய ஜீவிய காலம் முழுவதுமாக இரண்டாவது பட்சமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கும் போது தேவன் அதில் பலியில வந்து அவர் பிரியமா இருக்கிறான்னு கூட நம்ம பார்க்கணும். அப்ப கிறிஸ்துவுடைய அந்த பாத சுவடுகள் பின்பற்றி அவர் எந்த வழியில அவர் கடந்து போயிட்டாரோ அதே வழியில் நாம் கூட என்ன பண்ணணும், கடந்து போகணும். எந்த வகையில அவர் துன்பப்பட்டாரோ அதே வகையில் நாம் கூட என்ன பண்ணணும், துன்பப்படணும் கூட நம்ம பார்க்கணும். அப்ப துன்பப்படணும்னா அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை, துன்பம் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோம். நாமும் கூட இங்க என்ன பண்ணணும், துன்பப்படணும். அங்க துன்பப்பட்டா அவர் என்ன பண்ணாருங்க, மகிமை அடைஞ்சார். நாம கூட இங்க துன்பப்பட்டோம்னா அவரோடு கூட நம்ம மகிமை அடைவோம். அப்ப அந்த ஒரு கான்செப்ட் மாத்திரம் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இங்க யாருக்காக நம்ம துன்பப்படணும் அந்த ஒரு பாயிண்ட் தான் இப்ப மெயின் பாயிண்ட். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்முடைய சகோதர சகோதரிக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த துன்பப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம ரத்தம் சிந்திரம்னாலும் சரி, நம்முடைய சரீரம் அடிக்கப்படுகிறது அல்லது பிற்கப்படுகிறனாலும் சரி, நம்முடைய சொந்த சபைக்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்காக என்ன பண்ணணும், நம்ம இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கணும் கூட நம்ம பார்க்கணும் பெரியமானவர். அப்ப கிறிஸ்துவனுடைய பாடுகள்ல வந்து பங்கேற்பதற்குண்டான ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல கூட நம்ம சேர முடியும்னு பார்க்கணும். வசனங்கள் படிங்க, ரோமர் 6:5. அப்ப நம்முடைய அவருடைய மரணத்தின் சாயல்ல வந்து இணைக்கப்பட்டிருந்தா நாம் கூட அவருடைய உயிர்த்தெழுதல சாயல்ல என்ன பண்ணிருப்போம், இணைக்கப்பட்டிருப்போம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருந்தா அவரோடு கூட நாம் என்ன பண்ணிருப்போம், பிழைத்தும் இருப்போம், உயிரோட கூட எழுந்திருப்போம் சொல்லி அதே வசனங்களை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கலாம் புரியுங்களா. அப்ப இப்படி செய்வதில்ல நம்ம கொஞ்சம் பெருமை இருக்கா. இப்ப இந்த விதத்துல நம்முடைய சொந்த சகோதரன் சகோதரிக்கு வந்து நம்முடைய ஜீவனை கொடுக்குறோம், இதுல ஏதாச்சும் பெருமை இருக்கான்னு பார்க்கும்போது நிச்சயமா இல்லை. ஏன்னா நம்முடைய கர்த்தரை வந்து எல்லா விதத்திலும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அகில உலகம் முழுவதுமாக அதுக்கு ஒரு விலைக்கிரியமாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை முழுவதுமாக என்ன பண்றார், கொடுத்தார். அதாவது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டி அவர் தான். அது இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு எல்லவனும் அவருக்கு பெருமை இருந்துச்சான்னு பார்க்கும்போது இல்ல. நமக்கு வந்து விசுவாச பிரமாணம் படிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் வந்து வசனங்கள் படிக்கிறோம், எப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து தன்னுடைய கைகள்ல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு கடைசியா கர்த்தர் என்னத்தான் பண்ண போறாருன்னா அந்த ராஜ்யத்தை எங்க கொண்டு போய் கொடுக்குறாரு, பிதாவட்ட கொண்டு போய் ஒப்பு கொடுத்துதான் போறாரு. அப்ப ஒரு பெருமை, அதனால அவருக்கு எந்த ஒரு பெருமையை வந்து அவர் பாராட்டாருன்னு பாருங்க. அகில உலகத்தினுடைய மீட்பு என்ன பண்ணிருக்கு, திரும்ப மாற அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்தா நம்ம பிளட் டொனேட் பண்ணா 4 பேர் திரும்ப பண்ணிப்படுறோம், போய் சொல்றோம் நான் போய் என்ன பண்ண, ரத்தத்தை கொடுத்துட்டோம், ரத்தம் கொடுத்துட்டோம், ரத்தம் தானம் பண்ணிட்டு வந்தேன், கொஞ்சம் பெருமை இருக்கத்தான் செய்யுது தெரியுமா இல்ல. அது இல்லை. அப்ப இங்க நம்ம சொந்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த பணி விடைகள்ல அல்லது இந்த ஊழியத்துல வந்து நம்ம என்ன பண்ண விட, பெருமை பாராட்டக்கூடாது. திரும்ப அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தும் அப்போஸ்தலர் பவுல் சொன்ன பிரகாரமாக நான் என்ன பண்றேன், மாம்சத்துல வந்து இந்த கர்த்தருடைய சபைக்கு அவருடைய சரீரத்துக்கு நான் என்ன பண்றேன், ஊழியம் செய்யறேன்னு சொல்றேன். அது நிமித்தமாக அவர் செய்த எல்லாவித காரியத்திலும் சற்று குறைவான காரியத்தை என்ன பண்றேன், நான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறார். அப்ப அதன்படியாக நாமும் கூட என்ன பண்ணணும், நம்முடைய சபைக்காக, நம்முடைய சரீரத்துக்காக, கர்த்தருடைய சரீரத்துக்காக என்ன பண்ணணும், நம்முடைய சரீர உடல் அங்கங்களுக்காக நம்ம வந்து ஊழியம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். அதைத்தான் வந்து எக்ஸாம்பிள் அவங்க சொல்லி வச்சுட்டு போனார் கர்த்தர். கடைசி நேரத்தில் பார்க்கும்போது யாருமே அந்த ஒரு விஷயத்தை செய்யல, சீசன்ல யாருமே செய்யல. அப்ப என்ன பண்றாரு, ஒரு சீலை எடுத்து அறையில கட்டிட்டு அங்க போய் தன்னுடைய சீசன்களுக்கு அவர் பாதங்களே அவர் கழுவுறது அப்புறம் நம்ம பார்க்கும். அப்ப அது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம் என்ன பண்ணிட்டார், சத்தியத்தை எடுத்து அறையில கட்டிக்கிட்டு அதன்படியாக அதன் நிமித்தமாக என்ன பண்றார், தன்னுடைய சீசர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து ஊழியம் செய்தார்னு கூட நம்ம பார்க்கணும் பெரியமானவர்களே. அதோ பாயிண்ட், அதே பாயிண்ட் நம்ம எடுத்தோம்னா உண்மையாகவே நம்முடைய அறையில வந்து கச்சைகளை அந்த சத்தியத்தை நம்ம கட்டி இருந்தோம்னா நிச்சயமா எப்படித்தான் இருக்கும், நம்முடைய சொந்த சகோதர சகோதரிக்கு நாம் ஊழியம் செய்யறவர்களாக பணிவடி செய்வர்களாக நம்ம இருக்கிறோம்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய ரத்தம் நம்முடைய சரீரங்களை கொடுத்தா கூட அதுல எந்தவித பெருமை என்ன பண்றது நம்ம பாராட்டக்கூடாதுன்னு கூட இங்க பார்ப்போம். அப்ப நினைவு கூடுதல் நாள் இன்னும் சில பாயிண்ட்ஸ் கூட நம்ம பேசிட்டு நம்ம முடிச்சிடலாம் பாடத்தை. நினைவு கூடுதலின் நாள் இன்னும் அதிகமாக எதை குறித்துன்னு பார்க்கும் போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நினைவு கூடுதல், அவருடைய சரீரம் அங்க பிற்கப்படுகிறதுன்னு பார்ப்போம். அப்ப அவருடைய சரீரம் பிற்கப்படுகிறது அப்படின்னா அது ஒரு அடையாளமாக செய்யப்பட்டுச்சு. ஆனா இங்க பொருளாக நம்ம எடுக்கப்படும் போது பெரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் யார், அப்ப டைரக்ட் மீனிங் நம்ம எடுத்துட்டோம்னா அங்க சபை வந்து கூட என்ன பண்ணணும், முற்றிலுமாக இங்க பிற்கப்படணும் கூட நம்ம பார்க்கணும். இப்ப அதை குறித்து கூட ஏற்கனவே நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம பேசியிருக்கோம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடு அந்த அந்த வேதனைகள் முடிஞ்சிருச்சா, அந்த மரணம் முடிஞ்சிருச்சா, நிறைவேறிடுச்சா அப்படின்னு பார்க்கும் போது அது கூட நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் பதில். அது என்ன இல்ல, உன்ன நிறைவேறல. அப்ப எல்லாத்துலயும் ஒரு செக்ஷன் ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான், ஆனா இன்னும் நிறைவேறல, பூரணப்படல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தலையாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருங்க, மரணத்துக்குள்ளாக போயிருக்கிறாரு. தலையாக இயேசு கிறிஸ்து உயிரோட கூட எழுந்திருக்கிறாரு. ஆனா அவருடைய சொந்த சரீரம் இன்னும் என்ன பண்ணல, இன்னும் சரியான பாடுகளுக்குள்ளாக போகல. அந்த சரீரத்தை கூட ஒரு பகுதி போயிடுச்சு, ஆனா கடைசி பகுதியாக இந்த கால்கள் என்ன பண்ணலங்க, போகல. அப்ப பாடுகள் சரியான வேதனைகளுக்குள்ளாக அந்த துக்கங்களுக்குள்ளாக இன்னும் உட்படுத்தப்படல. அது கூட ஒரு காலம் வரப்போகுது. அப்ப அந்த காலத்துக்குள்ளாக என்ன பண்ணும், அந்த காரியத்தை கூட நாம் அனுபவிக்கலாம், அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும் கூட நம்ம பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடுகள் மற்றும் மரணம் எப்பதான் நிறைவேறுது அப்படின்னு பார்க்கும்போது, முழுமையாக அவருடைய சரீரம் முழுமையாக வந்து பாடுகளை அனுபவித்து செத்ததையாகில் அங்க நிறைவேறும். அதே போல இயேசு கிறிஸ்துவின் உயிர் செல்லுதல் எப்பதான் நிறைவேறும் அப்படின்னா, எப்போ வந்து அவருடைய சரீரம் அந்த சரீரத்தில் இருக்க கடைசி அந்த ஒரு அங்கத்தினன் வந்து எப்ப உயிரோட எழும்புறாரோ அப்பதான் அவருடைய முழு ஜீவன் கூட தேவனத்திலிருந்து அவர் பெற்றுக் கொள்கிறார் கூட நம்ம பார்க்கணும் பெரியமா. அப்ப அந்த வகையில தான் திரும்பவும் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு போனோம்னா, கரெக்டா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், அவருடைய சிஷ்யனுடைய கால்களை அவங்க கழுவினார். தலையோ கழுவுல, சரீரத்தை கழுவுல, அங்க என்ன பண்ணாருங்க, கால்களை கழுவுறதா கூட பார்க்கணும். அதுல கூட நமக்கு ஒரு சத்தியம் இருக்கு, கால்களை கழுவு ஏன் கழுவுறா அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தினுடைய கடைசி அங்கம் பாத அங்கம் யார் தான், கடைசியா இருக்கிற இந்த ஒரு காலப்பகுதியில் இருக்கிற சபை ஜனம். பெரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர், நம்முடைய போதகர், நம்முடைய கால்களை வந்து அவ்வளவு தாழ்மையா கழுவும் போது ஒரு பாயிண்ட், நாம் நம்முடைய உடன் அங்கங்களா இருக்கிற நம்முடைய சகோதரன் சகோதரியுடைய கால்களை கழுவுவது எவ்வளவு அதிக பாக்கியம் உள்ளதா இருக்கும் நம்ம யோசனை பார்க்கணும் பெரியமானவர்கள். இப்ப அந்த வகையில அந்த ஒரு பாயிண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். கடைசி பாதம் அங்கம் நிறைவேறும்படியாக கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, இன்னும் கூட அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் கூட நம்ம பார்ப்போம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுதல், அவருடைய சரீரம் பிக்கப்படுதல், அவருடைய சரீரம் பிக்கப்படுதல்னா நாம் ஒவ்வொருவரும் பிக்கப்படுகிற அந்த ஒரு நினைவு கூட அன்னைக்கு நமக்கு வேணும். அந்த ஒரு பாயிண்ட் கூட பார்க்கும். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய ஒருமைப்பாடு. அப்போ சொல்ல அவர் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து யோவான சொல்லும் போது 17 அவர் அந்த ஒருமைப்பாடுக்கு அந்த ஐக்கியத்தை பற்றி அங்க சொல்றாரு. ஒரே ஒரு வசனம் படிக்கலாம், 17:23. அப்ப இங்க பார்க்கும் போது உலக ஜனம் அல்லது உலக கிறிஸ்தவங்க வந்து திருத்துவம் அவங்க சொல்லும் போது உண்மையான திருத்துவம் எங்கதான் இருக்கணும், இதுதான் உண்மையான திருத்துவம் நம்ம சொல்லலாம். மூன்று பேரும் இணைகிற ஒரு விஷயம் இங்க சொல்ற, பிதாவாகிய தேவன் ஒண்ணு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரெண்டு, மூணாவது இவங்களுடைய அன்புல பங்கு பெறுறவங்க யாருங்க, சபை. நான் உங்கள எப்படி அன்பா இருக்கணும், அதே போல நீங்க வந்து எப்படி எங்கிட்ட அன்பா இருக்கிறீங்களோ, இவங்க எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும் சொல்லி அங்க அவங்களுக்காக வேண்டுதல் பண்றதா கூட நம்ம பார்க்கணும். அப்ப சபையினுடைய ஒருமைப்பாடு அங்க மிக மிக முக்கியம், அந்த ஐக்கியம் மிக மிக முக்கியம் கூட நம்ம பார்க்கணும். நம்ம April 18 நம்ம அந்த ஆசரிக்கிற அந்த ஒரு காரியத்துல இன்னொரு விஷயம் கூட என்ன ஞாபகப்படுத்தணும், நம்முடைய ஐக்கியத்தை குறித்து அங்க நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் பார்ப்போம். இன்னும் வசனம் கூட நம்ம படிக்கலாம், Romans 8:5. Romans 8:5. இங்க ரெண்டு வகையாக பிரிச்சிடுறாங்க சபையிலேயே. இங்க எப்படின்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்சத்தின்படி அவங்க யோசனை பண்றாங்க, ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவியின்படி யோசனை பண்றாங்க. அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து யோவான் 17 பார்க்கும் போது அவருடைய சிந்தனை முழுவதுமாக எப்படிதான் இருந்துச்சுங்க, ஆவியின் நிமித்தமாக என்ன பண்றாரு, அவர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வந்து நடத்துக்கிறான்னு கூட பார்க்கணும். அப்ப அவர் கேட்டுக்கொள்ள ஒரு உத்தரவு ஆவியில என்ன பண்றாரு, தேவன்ட்ட அவர் கேட்டுக்கிறார். அப்ப இந்த விதமாக முழுமையாக ஆவிக்குள்ளாக வழிநடத்தப்பட்டவராக இருக்கிறார். அதே போல தன்னுடைய சீசர்களை கூட என்ன பண்றார், அங்க ஆவிக்குள்ளாக அவர் வழிநடத்தப்படா இருக்கார். பிரியமானவர்களே, ஆவியில சிந்திக்கணும்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள் ஆவியில என்ன பண்றாங்க, எப்பவுமே அவங்க இருக்கிறாங்க கூட பார்க்கணும். அநேக வசனங்கள் குறித்து அங்க சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கர்த்தா இயேசு கிறிஸ்து இங்க சொல்லும் போது அவங்க பிரித்து காண்கிறார். அப்ப ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரரும் ஆவி நிமித்தமாக வழிநடத்தப்படணும், அவங்க சிந்தனை பண்றதெல்லாம் ஆவி நிமித்தமாக, எந்த ஒரு எல்லளவு என்ன பண்ணக்கூடாது, மாம்சத்தின் நிமித்தமாக என்ன பண்றது இல்ல, அவங்க யோசனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்க பார்க்கணும். யாராவது இந்த விதமாக ஒரே ஆவி நிமித்தமாக இருக்கிறாங்களோ எல்லாரும் சபையினுடைய ஐக்கியத்துல அவங்க இருக்கிறாங்க கூட பார்க்கணும். அப்ப எபேசியர் சொல்லும் போது சபைக்கு வந்து எப்படிப்பட்ட ஆவிதான் இருக்கலாமா, ஒரே சிந்தை இருக்கு, ஒரே ஆவி இருக்கு சொல்லிடுறோம், ஒரே விசுவாசம் அங்க இருக்குன்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே வந்து ஒண்ணு தான். அப்ப அந்த பாயிண்ட் கூட நம்ம ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம். இப்ப ஒரே சிந்தை அப்படின்னா, அப்போ நான் போக சொல்றேன், அது ஒரே சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருக்கணும், கிறிஸ்துவோட சிந்தை உங்களில் இருக்கணும்னு சொல்லி சொல்றேன். மற்ற சகோதரன் மற்ற சகோதரனுடைய சிந்தை கிடையாது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆளும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சிந்தையை வந்து கிறிஸ்துவோடு கூட இணைத்திருக்கும் சொல்ற. அப்ப ஒவ்வொரு சகோதரம் கிறிஸ்துவோடு கூட தன்னுடைய சிந்தையை வந்து இணைத்திருக்கும் போது நாம எல்லாரும் எனப்பட்டிருக்கோம் ஒரே சிந்தையை. அது வந்து கிறிஸ்துவனுடைய சிந்தையில இருக்கிறோம் கூட நம்ம பார்க்கிறோம் தெரியுமா. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தைக்குள்ளாக இருக்கிற அவருடைய சபை ஒரு ஒரே ஐக்கியத்துக்குள்ளாக அங்க இருக்குன்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு மூன்று காரியம் வந்து நம்ம அந்த ஒரு நாள்ல நம்ம நினைவு கூற வேண்டியதாக திரும்பவும் ஞாபகப்படுத்தினா, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை பத்தி நினைவு கூறுறோம். இரண்டாவது, அவருடைய மரணத்தை மாத்திரமல்ல நம்முடைய மரணத்தம் நம்முடைய பாடுகள் நம்முடைய சரீரம் பிற்கப்படுகிற அந்த விஷயத்தை கூட நம்ம நினைவு கூறணும். மூன்றாவது, இந்த பாடுகள் எப்படிதான் நம்ம அனுபவிக்கணும்னா, நம்ம ஒரே ஐக்கியத்துக்குள்ளாக இருந்து அதை அனுபவிக்கணும் கூட, ஒரே ஒருமைப்பாட்டுக்குள்ளாக இருக்கணும் கூட சொல்லி பார்க்கலாம். அப்ப இந்த பாடத்தின் வழியாக ஒரு மூன்று பாயிண்ட் வந்து சகோதர ரசல் அவங்க இங்க நமக்கு வைக்கிறாங்க கூட பார்க்கலாம். கடைசியாக இந்த பாடத்தினுடைய இறுதி பகுதிக்கு வரும்போது ஒரு புதிய உடன்படிக்கையை கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகமாக பழைய உடன்படிக்கை அங்க மாற்றப்பட்டு கர்த்தரை வந்து அவருடைய சீஷர்களுக்கு அவரை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை இங்க கொடுத்திருக்கிறதா கூட நம்ம பார்க்கணும். அப்ப எப்படிப்பட்டதான ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கு மிக தெளிவாக இங்க விளங்குச்சு நம்ம பார்க்கணும். இது ஒரு பாயிண்ட், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இந்த பாடத்தை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மரித்தது எப்போ எந்த சூழ்நிலையோ எந்த நேரத்துல மரிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஃபுல் மூன்று ஒரு பௌர்ணமி நேரம் என்ன பண்றாரு அவரை அங்க மறிக்கிறதா பார்க்கணும். அப்ப அந்த பௌர்ணமி அப்ப எதை குறிக்கிறது, ஒரு நிலா ஒரு சந்திரன் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நியாய பிரமாணத்தை அங்க குறிக்கிறதா இருக்கும். அப்ப வசனம் நமக்கு நம்ம தெளிவாக நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா அதை நிறைவு செய்யும்படியாக அங்க வந்தார் பார்க்கும். அதனாலதான் இங்க சொல்லும் போது ஒரு புதிய உடன்படிக்கையை நான் என்ன பண்றேன் உங்களுக்கு கொடுக்குறேன், உடன்படிக்கையை மாத்தி ஒரு புதியதா உங்களுக்கு அங்க கொடுக்குறேன்னு பார்க்கும். அப்ப நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக அவர் வந்தார். ஒவ்வொரு வருஷமும் பாஸ்காவை அனுசரிக்கிறது ஒரு நியாயப்பிரமாணமாக ஒரு நியமமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த ஒரு நியமம் உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த உடன்படிக்கை புதியதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி நான் கருத்தை சொல்லுகிறதா பார்க்கணும். அப்ப அதன்படியாக அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக அங்க வந்தார்னு கூட பார்க்கணும். அப்ப நியாயப்பிரமாணத்தை அழிக்க வராமல் என்ன பண்ணிட்டோம் அந்த பாயிண்ட் நாம சொல்றோம். கடைசியாக சொல்லும் போது 26-21 மத்தையில சொல்லும் போது ஒரு நவமான திராட்சை ரசம், அந்த வசனம் திரும்ப படிச்சிடலாம் சார். 26-21 அப்ப அந்த புதிய உடன்படிக்கை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு வார்த்தையை அவர் வசனத்தை அவர் சொல்றார். இது முதற்கொன்று, இதுதான் கடைசியா என்ன பண்ணிருக்கேன் உங்களோட கூட, நான் இந்த திராட்சை ரசத்தை நான் சாப்பிட்டிருக்கிறேன், இந்த ஒரு காரியத்தை அனுசரிச்சிருக்கேன். ஆனா என்னுடைய பிதாவுனி ராஜ்யத்துல இதை வந்து எப்படிப்பட்டதாங்க நவமானதை ஒரு புதிய விஷயமாய் நான் அனுசரிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்றது இதை சாப்பிட்றதில்லன்னு சொல்லி அங்க சொல்கிறார் பார்ப்போம். அப்ப என்ன ஒரு காரியம் இங்க சொல்லப்படுது அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த திராட்சை ரசம் எதை குறிக்கிறதா இருக்கும், ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம எதை குறிக்கிறோம், பாடு மற்றும் மரணத்தை குறிக்குது. அப்ப என்னுடைய பாடுகள் மற்றும் மரணம் வந்து உங்களுக்கு என்ன பண்ண ஆசீர்வாதம் கொடுக்குது, ஒரு ஒரு புதிய உடன்படிக்கையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாடு மற்றும் மரணத்தை நான் என்ன பண்றேன், இது வரைக்கும் என்ன பண்றேன் அனுபவிச்சுட்டு வந்தேன், இதோட நான் என்ன பண்றேன். ஆனா இதற்கு அடுத்த ஒரு கட்டம் என்னன்னா, அதுக்குண்டான ஆசீர்வாதம் எங்க இருக்குங்க, பிதாவுடைய ராஜ்யத்துல இருக்கு. கர்த்தா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்னுடைய பாடு மற்றும் மரணத்தை இதோட என்ன பண்றேன்னா நிறைவேற போகுது, ஆனா இதுக்குண்டான பலன் எங்க கிடைக்க போகுதுங்க, ராஜ்யத்துல எனக்கு கிடைக்க போகுது சொல்ற ஒண்ணு. அது மாத்திரமல்ல அவருக்கு மாத்திரம் இது பொருந்துறது இல்ல, அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய சரீரம் அது சபை கூட இது பொருந்தும். உங்களுடைய மரணம் உங்களுடைய பாடுகள் எங்க நிறைவேறணும், இந்த பூமியில இந்த மாம்சத்துல நிறைவேறணும். அப்ப நிறைவேற்றி நீங்க வரும்போது உங்களுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம், ஏற்கனவே எனக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம், இரண்டும் எப்படிப்பட்டதா இருங்க, ஒரு புதிய ஒரு ரசமாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ரசத்தினுடைய முதல் பகுதி துக்கம் பாடு மரணம், இரண்டாவது பகுதி அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதா இருக்கு. கர்த்தர் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, பாடுகள் மற்றும் மரணத்தை நான் அனுபவிக்கிறேன், அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த பாடு மற்றும் மரணத்தை நீங்கள அனுபவிங்க, அதன் மூலமாக வரக்கூடிய இந்த சந்தோஷத்தை இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை ஆரோக்கியத்தை என்ன பண்றேன் உங்களோடு கூட நான் என்ன பண்றேன் என்னுடைய பிதாவுடைய தேவனுடைய ராஜ்யத்துல நான் சேர்ந்து அனுபவிக்க போறேன், அதை பெற்றுக்கொள்ள போறேன். அந்த ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறதா பார்ப்போம். திரும்பமா அந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது நம்ம தெளிவாக விஷயம் விளங்கும், நவமானதாய் புதியதாய் என பண்ற அந்த ரசத்தை ஆசீர்வாதமாக நான் அதை வந்து என்னுடைய பிதாவை கையில் அவருடைய கைகளில் இருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சொல்றேன். அதனால கடைசியா ஒரு வசனம் மாத்திரம் படிச்சு முடிக்கலாம். ரோமர் கழுதை நிருபம் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் ஏழாம் வசனம், ரோமர் 2:7. இங்க பார்க்கும் போது இங்க வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் அங்க செய்து. அப்புறம் இங்க மூணு விஷயம் அங்க சொல்றதா பாக்குறோம், மகிமை, கனம் மற்றும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நான் என்ன பண்றேன். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், தேவன் நமக்கு அருளின அந்த வாக்குத்தத்தம் என்னங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன். ஆனா இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழிகள் அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுவோம், நற்கிரியைகளை செய்யணும். அப்ப நற்கிரியைகளை செய்யும் போது என்னதான் வருங்க, மகிமை வருமா, சோர்வு வரும், பாடுகள் வரும், துன்பம் வரும். அப்ப துன்பங்களை பெற்றுக்கூட நீங்க திரும்பவும் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நீங்க நற்கையை செய்து அதுக்கு அடுத்தது அதுக்கு பலனாக கிடைக்கக்கூடிய மூன்று விஷயங்கள், ஒன்று மகிமை, ஒன்று கனம் மற்றும் அழியாமையை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன பண்ணுங்க, அந்த நித்திய ஜீவனுக்காக நீங்க ஓடுங்க சொல்லி அங்க சொல்லுவதா பார்க்கும். அப்ப நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய மரணத்தின் வழி கூட இதை நோக்கித்தான் இருக்கணும் கூட நம்ம பார்க்கும். இதுக்காகத்தான் கர்த்தர் கூட என்ன பண்றார், அங்க காத்து கொண்டிருக்கிறார் பார்க்க. எப்போ நீங்களுடைய வேதனைகளை விட்டு வெளிவரையும், எப்போ உங்களுடைய ஓட்டத்தை நீங்க சரியாக முடிப்பீங்க, சீக்கிரமா என்ன பண்ணுங்க, வந்து சேர்ந்துங்க. உங்களுக்காக உங்களோட சேர்ந்து அந்த பிதாவாகிய தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பண்றேன், ரொம்ப ஆவலாய் காத்துட்டேன். உங்களோட சேர்ந்து உட்கார்ந்து அந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னும் அவளோடு காத்து கொண்டிருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ண, சீக்கிரமா அந்த ஒரு பந்தியை ஒரு ஆசீர்வாதமாக நான் பங்கு பெற்றுக் கொள்வேன்னு சொல்லி கத்துறாங்க சொல்லுவதா பார்க்கும். இப்ப மூன்று விஷயம் இங்க கொடுக்கப்படுது, ஒன்று மகிமை சொல்லுது, இரண்டாவது கனம், மூன்றாவது அழியாமை. பிரிமாவது இந்த மூன்று காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்னு இல்ல, சிம்பிள் வசனம் எடுத்துக்கிட்டோம்னா கர்த்தர் சொல்லுகிற வசனம், நானே வழியா இருக்கிறேன், சத்தியமா இருக்கிறேன், ஜீவனா இருக்கிறேன். அப்ப இங்க மகிமை சொல்லப்படுகிறது யாரை குறித்து, நம்ம கர்த்தா இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கும், மகிமை இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, ஏற்றுக்கொள்வது எப்படிங்க, சொந்த ரட்சகர் மீட்பர் அதோடு நிக்கிறாம அவருடைய ரத்த கிரயம், அவருடைய ஈடுபுலி எனக்காக என்ன பண்ணிருக்குங்க, அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு யோசனை பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பெற்றுக்கொள்ளும். பெற்றுக்கொள்வது எப்படின்னா, அது முழுமையாக நிறைவேறும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க, அது முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ளும். பெற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவருடைய வழிகளில் நடக்கும் போதுதான் இந்த மகிமையை நம்ம என்ன பண்றோம், தேடுகிறவர்களாக இருக்கிறோம். இப்ப மகிமையை தேடுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தேடுகிறவர்களாக இருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒருவேளை முழுமையாக தேடி முடிச்சாயிடுச்சுன்னா, முழுமையா இயேசு கிறிஸ்து உள்ளாக நம்ம வாங்கிக்கிட்டோம்னா, அவருடைய குணநலங்களை முழுமையாக பெற்றுக்கிட்டோம்னா, அவர் பெற்ற அந்த பாடுகள், அந்த ஒரு வேதனைக்குள்ளாக முழுமையாக நம்ம கடந்து போயிட்டு அதை ருசிச்சாட்டோம்னா, அடுத்தது என்ன விஷயமா கர்த்தர் நம்ம கொடுக்குறா தெரியுங்களா, நீங்க சீக்கிரம் வாங்க என்னோட உட்காந்து, நீங்க என்ன பண்ணுங்க, பந்தியில உட்காருங்க சொல்றாரு. கனத்தை கொடுக்கிறார், என்ன எப்படி எப்பேற்பட்ட கணம், இந்த கணம் யார் கொடுக்கிறது, இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது. இது தேவன் கொடுக்கிற கணம் கிடையாது, இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கணம். நீங்க என்னுடைய வழிகள்ல, என்னுடைய பாடுகள்ல நீங்களும் பங்கேற்றுக்கிட்டீங்கன்னா, என்னுடைய நிகத்துல நீங்களும் என்ன கூட பங்கேற்றுக்கிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, என்னோட கூட உட்கார்ந்து நீங்க என்ன பண்றலாம், பந்தியில உட்காரலாம். புரியுதுங்களா, என்னோட உட்கார்ந்து நவமான திராட்சை ரசத்தை நீங்க என்ன பண்ணலாம், பருகலாம், நீங்க சாப்பிடலாம் சொல்லி சொல்ற. அப்ப இரண்டாவது விஷயம், கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கணம், யூதால 24 வசனத்துல சொல்லும் போது அவரு மகிமையுள்ள சிங்காசனத்துல போய் அதுக்கு முன்பதாக என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த ஜனத்தை, தன்னுடைய சொந்த சரீரத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவதில் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறாராம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒரு பூரண ஒரு சரீரமாக கொண்டு போய் நிறுத்தும் போது கர்த்தர் எப்படி இருக்காராமா, சந்தோஷமாய் அவர் இருக்கிறாராம, சந்தோஷமா இருக்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கணம் என்ன தெரியுங்களா, கூட்டிட்டு போயிட்டு என்னுடைய பிதா, அது உங்களுடைய பிதா யார் தெரியுங்களா, வாங்க இவரு தான் அப்படின்னு கொண்டு போய் அவர் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு, அது மிகப்பெரிய கணம். கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய கணம், கர்த்தர் அவருடைய சொந்த சரீரமாக சபைக்கு செய்யக்கூடிய கணம். மூன்றாவது விஷயம், முதல்ல மகிமை தேடணும், இரண்டாவது கணத்தை நம்ம தேடணும், மூன்றாவது விஷயம் அழியாமை. இதுதான் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொல்லி நம்ம பார்த்தோம். பிரியமான, நீங்க இயேசு கிறிஸ்துவை தேடி அவர் தான் வழின்னு கண்டுபிடிச்சு அந்த வழியாக உள்ள வந்து சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அதன்படியாக நடந்து அநேக பாடுகளை அனுபவித்து இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. அதற்காக என்ன பண்றாரு, என்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கணத்தை கூட கொடுத்துட்டாரு. ஆனா என்னுடைய பங்குக்கு நான் என்ன பண்ணுவோம், உங்களுடைய பங்குக்கு நீங்க தேடுனீங்க, அவருடைய பங்குக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷமான காரியத்தை என்ன பண்ணிருக்காரு, இயேசு கிறிஸ்து பண்ணிருக்காரு. ஆனா என்னுடைய பங்குக்கு நான் என்ன பண்றேன், என்ன ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கொடுத்தனும், என்னுடைய குமாரனை கொடுத்தனும். அதே போல அந்த குமாரனுடைய உடன் பங்காளிகளாக உங்களுக்கு கூட என்ன பண்றேன், அந்த ஆசீர்வாதத்துல நான் பங்கு கொடுக்கிறேன். என்னது அப்படின்னா இந்த மிகப்பெரிய ஒரு அழியாமை. இந்த ரசத்துல, இந்த நவமான ரசத்துல உங்களுக்கு கூட என்ன பண்றேன், நான் ஷேர் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கி என்ன பண்ணுங்க, சாப்பிடு. அப்ப ஒரே பந்தியாக, ஒரே ஐக்கியமாக, ஒரே ஒருமைப்பாடாக, ஒரு மனதோடு கூட அந்த ஒரு பந்தியில தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு புதியதான ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற அந்த பந்தியில பங்கு கொள்கிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை நான் பெற்றுக் கொள்ள போகிறோம். பிரியமாக அதற்கு ஒரு நிழல் தான் ஏப்ரல் 18ஆம் தேதி நம்ம அனுசரிக்கிற இந்த ஒரு காரியம், இந்த ஒரு காரியம். அப்ப இது கூட என்ன என்ன பொருள் கிடையாது. அப்ப பாஸ்கா பார்த்தோம், பாஸ்காவுடைய பொருள் என்னதுங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு பந்தி பார்த்தோம். அதை வந்து கொஞ்சம் மாடரேட் பண்ணி யார் கொடுக்கறா, அப்போதான் பவுல் சொல்றாரு. அதன்படியாக இன்னைக்கு வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை அனுசரிக்கிறோம். பிரதர் ரசல் மூலமாக அனுதினமும் என்ன பண்றோம், இதை அனுசரிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு காரியம் இது வரைக்கும் கூட இது எப்படிப்பட்டதா இருக்கும், ஒரு நிழலாகத்தான் இருக்கு. ஆனா இந்த நிழலுடைய பொருள் எங்கத்தான் நிறைவேறும் அப்படின்னு பார்க்கும் போது அந்த தேவனுடைய ராஜ்யத்துல தான் புதியதாய ஒரு ரசத்தை வந்து நம்ம அவரோடு கூட உட்கார்ந்து சாப்பிடும் போது தான் அது நிறைவேறும் பார்க்கும். அப்ப அது வரைக்கும் இது கூட என்னதாங்க, ஆனா இதுக்கே நம்ம என்ன பண்றோம், இது பொருளான ஒரு விஷயம் சொல்லிட்டு பயங்கரமான காரியங்களை மனசுல போட்டு யோசனை பண்ணிட்டு என்ன பண்றோம், இது வந்து பங்கேற்கிறோம். ஆனா இதுல பங்கேற்றாவே என்ன பண்ணிடுவோம், எவ்வளவு ராஜ்யத்துல வந்து பங்கேற்றோம் அப்படி ஒரு சிந்தனையா கூட இருக்கும். பிரியமா அப்படி இல்லை, முழுமையாக அங்க பங்கேற்கணும். அதுதான் கர்த்தர் தேவனை எதிர்பார்க்கிற விஷயம், முழுமையாக என்ன பண்ணும் பங்கேற்கிறோம். இன்னொரு வசனம் கூட ஞாபகப்படுத்தான், நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, இதுல பான பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் இருக்கு ரெண்டு அர்த்தமா அன்னைக்கு பேசணும். ஒண்ணு வந்து இருக்கிற 12 பேர்னா 12 பேர், 20 பேர்னா 20 பேரும் நீங்க என்ன பண்ணிருங்க, பங்கேற்றுடுங்க. 144,000 பேர்னால நீங்க என்ன பண்ணிருங்க, முழுமையாக இதுல பங்கேற்றுடுங்க சொல்றாரு. இன்னொரு விஷயம், இந்த சுவிசேஷ யுகம் முடிவதற்குள்ளாக, விடியற் காலம் வரதுக்குள்ளாக நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருங்க, இந்த பாத்திரத்தை காலி பண்ணிருங்க. இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிருங்க, சாப்பிடுங்க சொல்லி அங்க சொல்றாரு. இருக்கிற அந்த வேதனைகள், இருக்கிற பாடுகள், துக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்க சொல்லி அங்க சொல்லுறாரு. அப்பதான் அவன் மாபெரும் ஆசீர்வாதத்திற்காக நம்ம கடந்து போகணும்னு பாக்கிறோம். அப்படின்னா அந்த வகையில இந்த மூன்று விஷயத்தை நம்ம தேடுவர்களாக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக என்ன பண்ணிருக்கோம், நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப அதற்குண்டான முயற்சிகள் நம்ம போகும்போது நிச்சயமா நமக்கு என்ன சோர்வுகள் உண்டு, நற்காரியங்களை செய்யும் போது சோர்வுகள் இருந்து, ஆனா இருந்த போதிலும் நம்ம என்னதான் யோசனை பண்ணணும், நமக்கு கிடைக்க போகிற அந்த மாபெரும் அந்த கணம், அந்த அழியாமையை நம்ம யோசனை பண்ணி பார்த்துட்டு நம்முடைய ஓட்டத்தை சீராக ஓடுவதற்கு இந்த ஒரு விஷயம் வருகிற அந்த ஒரு காரியம், அந்த ஒரு சடங்கு அது எப்படி இருக்குங்க, மிக முக்கியமானதாக நமக்கு இருக்கும் கூட நம்ம பார்க்கணும். அதை மிகுந்த பயபக்தியோடு, உண்மையோடு, துப்புரவோடு கூட அதை வந்து நம்ம அனுசரித்து, அது ஒரு நிழலாக இருக்கக்கூடிய காரியம் தான் இருந்த போதிலும் வரப்போகிற பொருளுக்கு அது மிகப்பெரிய ஒரு விசேஷமான காரியமா இருக்கு. அப்ப அதுல நம்ம பங்கேற்று கொண்டு தேவன் அழைத்த அந்த ஓட்டத்தை சீராக ஓடி முடிப்பதற்கும், அதே போல கர்த்தர் நமக்காக கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற அந்த கணத்தை பெற்றுக்கொள்வதற்கும், எல்லா விதத்திலும் தேவன் தாமே எல்லா சோதனையிலும் சோர்வான நேரத்திலும் கூட நமக்கு அவருடைய ஆவையை கொண்டு நமக்கு பலப்படுத்தி தேற்றுவாராம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாக, நம்மையும் ஆசீர்வதிப்பாக. தேவனுக்கே மகிமை உண்டாகுதாங்க.